கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செடி குழு வழங்கும் அருச்சுடர். தேவசேதி அளிப்பவர் சகோதரன் குரு சிவாகரன் அவர்கள்.
கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய தியானத்திற்காக எடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 10:6 இன்றைய தியானத்திற்காக எடுத்தார்கள். இத்தாலி பட்டாளம் என்று சொல்லும் ரோம அரசாங்கத்திற்கு சொந்தமான அந்த ராணுவ தளத்திலே கொர்நிலையு என்று சொல்லும் ஒரு தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவர் கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் மெய்தேவனை வாஞ்சியோடு தேடிய ஒரு மனிதன். அந்த மனிதன் ஒரு நாள் தன் வீட்டிலே ஜபம் செய்து கொண்டிருந்த போது ஒரு தரிசனத்தை கண்டார். அவர் முன்பு தேவ தூதுவன் வந்து நின்று கொண்டிருந்தார். அவர் கனவு காண்பது போல எண்ணிக்கொண்டார், ஆனால் அந்த தரிசனம் உண்மையாயிருந்தது. அந்த கொர்னலேசின் வீட்டிலே பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவ தூதுவன் நின்று கொண்டிருந்தார். அவர் அந்த கொர்னலேசை பார்த்து சொன்னார், உன் ஜபங்களும் உன் வேண்டுதல்களும் உன் தான தர்மங்களும் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறது. ஆகவே அந்த தேவனே என்னை உம்மை சந்திக்கும்படி அனுப்பி வைத்திருக்கிறார். பேதுரு என்கிற அந்த அப்போஸ்தலனை அழை, அவர் வந்து உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் ரட்சிப்பின் செய்தியை அறிவிப்பார் என்று அந்த தரிசனத்தின் வழியாக அந்த தூதுவன் இந்த கொர்நலேயுக்கு சொன்ன அந்த செய்தி இன்றைக்கு வாசிக்கப்பட்டது. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே நீங்களும் நாமும் எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் நமது இதய வாஞ்சியை அறிந்தவர் தேவன். தாகமுள்ளவர்கள் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் 10:35 பாருங்கள், வேதம் இப்படி சொல்லுகிறது. எந்த ஜனத்திலாயிலும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். எந்த ஜனமாயிருந்தாலும் சரி, நீங்கள் கிறிஸ்தவர்களாய்த்தான் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி தெரிந்து கொள்வார் என்று எண்ண வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் வேறொரு மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இந்துக்களா இருக்கலாம், இஸ்லாமியர்களா இருக்கலாம், பௌத்த மார்க்கத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், ஜெயின மார்க்கத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம், அது ஏதோ ஒரு மார்க்கத்தை சார்ந்தவர்களாக நீங்கள் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தெய்வத்தின் மேல் வாஞ்சி உள்ளவர்கள். அந்த தெய்வம் யார் என்று உங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம், ஆனால் அந்த மெய்யான தேவன் தன்னிடத்தில் வாஞ்சி உள்ளவர்களுக்கு ஏற்ற காலத்தில் தன்னை வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். இதைதான் இந்த வேத பகுதி சொல்லுகிறது. எந்த ஜனத்திலாகிலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். ஹல்லேலூயா, ஆமென் அன்பானவர்களே. ஆகவேதான் உலகம் முழுவதும் எல்லா மக்களுக்கும் நற்செய்தியை அறிவிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களை அனுப்பி வைத்தார். காரணம் என்ன? உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் யாருமே இல்லை, ஆனால் உலகம் முழுவதும் தேவனை நம்பும் ஜனங்கள் இருக்கிறார்கள். பல மார்க்கங்களை சார்ந்தவர்கள் தான் அவர்கள் தெய்வம் ஒருவர் உண்டு என்று நம்புகிறார்கள். ஆனால் தங்கள் பாரம்பரியங்களை பழக்க வழக்கங்களைத்தான் அவர்கள் மேலாக கொண்டு நடக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை உண்டு, ஆனால் தெய்வம் யார் என்று அவர்களுக்கு தெரியாது. அந்த தெய்வமே தன்னை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்தாவிட்டால் அந்த தெய்வத்தை இந்த உலகில் எந்த ஒரு மனிதனாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. பாருங்கள், இந்த இடத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம், இங்கே காற்று இருக்கிறது, ஆனால் அந்த காற்றை நம்மால் ஒருபோதும் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் நாம் சுவாசிக்கிறோம், அந்த காற்று இங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது, அந்த காற்றை நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது, ஆனால் அந்த காற்று இங்கு இருப்பதை நாம் அனுபவிக்கிறோம். என் தெரியுமா? நாம் உயிரோடு இருக்கிறோம். இந்த காற்றை படைத்த தேவன் ஆவியாயிருக்கிறார். எங்கே இருவர் மூவர் என் நாமத்தில் ஒன்றாக கூடியிருக்கின்றீர்களோ அங்கு உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்மோடு கூட இருக்கிறார், இந்த கூட்டத்தில் அவர் இருக்கிறார், அவர் உங்கள் அருகில் இருக்கிறார், நம் அருகிலே அவர் இருக்கிறார். அவர் உண்டாக்கின காற்றை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஆனால் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் உயிரோடு இருக்கிறோம். அதே போலத்தான் தேவன் நம்மோடு இருப்பதை ஒருவேளை நம்முடைய பாவ கண்களால் உலக கண்களால் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஏற்ற நேரம் வரும்போது, ஏற்ற காலம் வரும்பொழுது, நாம் நாள்பட நாள்பட பரிசுத்தமாகும்போது நமது இதயமும் நமது எண்ணங்களும் நமது சிந்தனையும் தூய்மையாகும் பொழுது அந்த ஆவியாக தேவன் நம்மோடு இருப்பதை ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் நாம் அடையாளம் கண்டுகொள்வோம். ஹல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், எந்த ஜனத்திலாகலும், எந்த மதமா இருக்கட்டும், எந்த இனமா இருக்கட்டும், எந்த மார்க்கமா இருக்கட்டும், எந்த ஜனத்திலாகலும் தேவனுக்கு பயந்திருந்து, கடவுள் ஒருவர் உண்டு, அந்த கடவுளுக்கு நான் பயந்து நடக்க வேண்டும் என்ற மனசாட்சியோடு எவர் ஒருவர் நடப்பார்களோ அவர்களை தேவன் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அதனாலதான் இங்கு நீங்கள் நாம் எல்லோரும் வந்து அமர்ந்திருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணி எண்ணி பாருங்கள். நீங்கள் யாரும் சிறுவயதிலிருந்து பிறந்தது முதல், நீங்கள் யாரும் பெரிய சமணிசுகளின் கூட்டத்திலிருந்து நீங்கள் நாம் யாரும் வந்தவர்கள் அல்ல. பலதரப்பட்டமான குழப்ப சூழ்நிலையிலிருந்தெல்லாம் நாம் வந்தவர்களாக இருந்திருக்கலாம். பல மதங்களை சார்ந்தவர்களாகவும் கூட நாம் ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஜனங்களாக, அந்த தேவனை வணங்கும் ஜனங்களாக, அந்த தேவனை புகழும் ஜனங்களாக நாம் இங்கே வந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? தெய்வ பக்தி உள்ளவர்களை தேவன் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று இந்த சத்திய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த கொர்னலியஸின் வாழ்க்கையில நான்கு சம்பவங்களை மையமாக கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்ப வாழ்க்கையை, நாம் எந்த வழியை செல்ல வேண்டும் என்கிற அந்த முறைமைகள் எல்லாம் கற்றுக் கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதுல அப்போஸ்தலர் 10:2 அந்த நான்கு தலைப்புகள் அந்த 2 மறைந்திருக்கிறது. என்ன அந்த தலைப்புகள்? அவர் தெய்வ பக்தி உள்ளவராய் இருந்தார், 1. 2, தன்னுடைய வீட்டார் அனைவரோடும் அவர் தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவராய் இருந்தார், 3, அவர் ஜனங்கள் எல்லோருக்கும் தான தர்மங்கள் செய்கிறவராக இருந்தார், 4, அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் செய்கிற மனிதனாக அவர் இருந்தார். கவனித்து பாருங்கள், கொர்னலியஸ் என்று சொல்லும் அந்த மனிதனுக்கு தேவன் தூதுவனை அனுப்பி தன்னை வெளிப்படுத்தினார். அந்த மனிதனிடத்தில் இருந்த 4 விவரங்கள், 1, அவர் தெய்வ பக்தி உள்ளவராக இருந்தார். ஆனால் தெய்வம் யார் என்று அவருக்கு தெரியாது, ஆனால் அவரிடத்தில் தெய்வ பக்தி இருந்தது. 2, அவர் இதோ தேவனுக்கு தன் குடும்பத்தாரோடு பயந்து நடக்கிறவராக அவர் இருந்தார், 3, அவர் தான தர்மங்கள் செய்கிற இதயம் உள்ளவராக அவர் இருந்தார், 4, அவர் எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனை நோக்கி ஜபம் செய்கிற ஒரு மனிதனாக அவர் இருந்தார். இந்த 4 பண்புகளும் பல மதங்களை சார்ந்த மக்களிடத்தில் இருக்கத்தான் செய்கிறது. பல மதங்களை மார்க்கங்களை சார்ந்த மக்கள் இந்த 4 ஏதாவது ஒரு பண்புகளை, 2 or 3 4 பண்புகளையும் உடைய மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் தெய்வம் யார் என்று தெரியாது. ஆகவே அந்த மெய்யான தெய்வம் என்ன செய்கிறார்? இந்த குணநலன்கள் உள்ள மக்களுக்கு ஏற்ற காலத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த கூட்டத்தில் கூட அப்படிப்பட்ட மக்களில் சில பேர் இங்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆனால் உங்களுக்குள்ளே தெய்வ நம்பிக்கை உண்டு. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் அல்ல, ஆனால் நீங்களோ இது போன்ற குணநலன்கள் உள்ளவர்களாக இருக்கின்றீர்கள். நீங்கள் மனதிற்கு உள்ளவர்களாக இருக்கலாம், மற்றவர்கள் மேல் கரிசனை கொள்பவர்களாக இருக்கலாம், நீங்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கலாம், நீங்கள் உதவி செய்கிற இதயம் உள்ளவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு குணம் உங்களிடத்தில் உண்டு. ஆகவே தேவன் இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்களை ஏற்ற காலத்தில் தன்னை வெளிப்படுத்தி தனக்காக அந்த மக்களை தெரிந்து கொள்ளுகிறார். ஆகவேதான் இந்த கூட்டத்திற்கு நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். இந்த செய்தி நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய இதயத்தில், உங்களுடைய சிந்தனையில இந்த மெய்யான தேவனுக்கு ஒரு தனி இடம் கொடுப்பதை இன்று முதல் நீங்கள் காணப்போகின்றீர்கள். அல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, சகோதரி, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஜனத்திலாகிலும் அது இஸ்லாமியர்களோ இந்துக்களோ அல்லது சைவ சமயத்தாரோ அல்லது அவர்கள் ஜைனர்களோ அவர்கள் பௌத்தர்களோ அவர்கள் யாரோ, எந்த ஜனத்திலாகலும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவனாக தெரிந்து கொள்ளப்படுகிறான். ஹாலேலூயா. நல்லது. இப்பொழுது இந்த நான்கு பண்புகளை எடுத்து இன்றைய கூட்டத்தில் உங்கள் வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக, நம்முடைய குடும்பங்கள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக்கொடுக்கப் போவதை நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். முதலாவதாக இந்த கொர்நேலியுவிடத்தில் இருந்த குணம், அவர் தெய்வ பக்தி உள்ளவராக இருந்தார். அருமையானவர்களே, தெய்வம் யார் என்று தெரியாது, ஆனால் தெய்வ பக்தி உள்ளவராக அவர் இருந்தார். தேவன் நம்மை படைக்கும் பொழுது தனது ஆவியை நமக்கு கொடுத்து நம்மை அவருடைய ஆவியினால் உயிரடையும்படி செய்திருக்கிறார். அந்த ஆவி ஆள் தத்துவம் கொண்டது. அது ஏதோ காற்று என்று நீங்கள் நினைத்துவிடக்கூடாது. காத்து போயிடுச்சுங்க அவ்வளவுதான், ஆளும் போயிட்டாரு அப்படின்னு நீங்க பேசிடக்கூடாது. காத்து போய் ஒரு ஆள் போயிட்டாரு என்று என்ன வரும் என்று சொன்னால், அந்த காத்து திரும்ப சைக்கிள் பம்ப் அடிச்சு திரும்ப உயிராக்கலாம்ல. அது காற்றல்ல. அது இல்ல காருக்கு பம்ப் அடிக்கிறல்ல, காற்று அடிக்கிறல்ல, அதே போல செத்தவனுக்கும் காத்து அடிச்சு உயிராக்கிடலாம் தானே. இல்லை, அது ஆத்மா, அது மனித பண்பு கொண்ட ஒரு ஆத்மா, ஆவிக்குரிய ஒரு உருவம். அந்த ஆவிக்குரிய உருவம் இந்த உடலுக்குள்ள இருக்கிறது. அந்த உடலுக்கு அந்த ஆவிக்குரிய அந்த உருவத்தை இந்த தசை இந்த உடல் மூடி வைத்திருக்கிறது. ஆகவே நாம் எல்லோரும் எந்த மதத்தை சார்ந்தவர்களும் பாருங்கள், தெய்வம் ஒருவர் உண்டு என்று நம்புகிறார்கள். தெய்வம் ஒருவர் உண்டு என்று நம்பாதவர்கள் உலகிலே இல்லவே இல்லை. சில பேர் தெய்வ நம்பிக்கை இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். கடவுள் இல்லை என்ற இயக்கங்களை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் சில பேர் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் பார்த்தவுடன் கேள்விப்பட்டவுடன் அவர்களை உடனுக்குடனே நீங்கள் தவறாக எடுத்துவிடக் கூடாது. எனக்கு கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை என்று எவராவது சொல்லுவார்கள் என்றால் அவர்களை நீங்களும் நாமும் உடனே தவறாக எண்ணிவிடக் கூடாது. காரணம், அவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் போனதற்கு ஏதோ ஒரு அடிப்படை காரணம் இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களால் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களிடத்தில் நல்ல ஒரு உத்தமத்தை உண்மையை அவர்கள் எதிர்பார்க்க முடியாமல் போயிருந்திருக்கலாம். கடவுள் நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லுகிற மக்களிடத்தில் இருக்கிற பலவிதமான அநியாயமான செயல்களை பார்த்து அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆகவே அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம், எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லை என்று சொல்லி. ஆக கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறவர்களை விட கடவுள் நம்பிக்கை உண்டு என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கை சரியில்லாமல் இருப்பதனால தானே அவர்களை பார்த்து சில பேர் கடவுள் நம்பிக்கை இல்லவர்களாக வாழ்கிறார்கள். ஆகவே அருமையானவர்களே, அப்படி கடவுள் நம்பிக்கை இல்லை என்று சொல்லுகிறவர்களை யாரும் தவறாய் நினைக்கக்கூடாது என்றால் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் கூட ஒரு நம்பிக்கை உண்டு. அப்படிப்பட்டவர்கள் எப்பொழுதுமே உண்மையை பற்றி பேசுவார்கள். பாருங்க, சத்தியம்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த கடவுள் இந்த கடவுள் எனக்கு தெரியாது, ஆனா சத்தியம் ஒன்னு இருக்குது, உண்மைன்னு ஒன்னு இருக்குது, அந்த உண்மையை தான் நான் நம்புவேன் என்று சில பேர் சொல்லுவார்கள். பாருங்கள், அந்த சத்தியம் தான், அந்த உண்மை தான் தெய்வம். அதைதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நானே சத்தியமும் நானே உண்மையுமா இருக்கிறேன். ஆமென் அன்பானவர்களே. ஆக மனிதன் எல்லாருக்கும், எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் தெய்வ நம்பிக்கை என்பது அவர்கள் இயல்பாகவே இருக்கிறது. அவர்களுக்கு ஆதிவாசிகள், நாகரிகமே கண்டிராத மக்கள், நிர்வாணிகளாக வாழ்கிற மக்கள் காடுகளில் போய் கண்டுபிடிக்கிறார்கள். அவர்களை போய் பார்த்தால் அவர்கள் கூட ஏதோ ஒரு உருவத்தை வைத்துவிட்டு அதுக்கு முன்பு சாஸ்தாங்கமாக படுத்து வணங்குவதை கண்டுபிடிக்கிறார்கள். அவர்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தது யார்? இப்படி ஏதோ ஒரு உருவத்தை வைத்து வணங்க வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யார்? யாருமே இல்லை. என்றால் தெய்வம் மனிதனை தனது ஆவியினால் படைத்ததனாலே அந்த மனிதன் தெய்வம் ஒருவர் உண்டு என்பத உணர்வுகளை உள்ளவனா இருக்கிறான். சரி, அப்படி என்றால் தெய்வம் தனது ஆவியால் தானே படைத்தார், ஏன் அவனால் மெய் தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை என்ற ஒரு கேள்வியை நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் அவன் பாவம் செய்ததனாலே அந்த பாவம் அந்த உண்மையை மறைக்கிறது. இன்றைக்கு கூட உங்களுக்குள்ள பாவம் இருக்கும் என்று சொன்னால் அடுத்த உண்மையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய குடும்பத்தாருடைய உண்மையை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உன் கணவனிடத்தில் ஒரு உண்மை இருக்க, ஒரு நீதி இருக்கும், அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்கள் மனைவியிடத்தில் ஒரு உத்தமம் இருக்கும், அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் ஒரு நீதியும் ஒழுக்கம் இருக்கும், அதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. என் தெரியுமா? உங்களுடைய பாவம். அந்த பாவம் உங்கள் கண்ணை மறைக்கலாம், உங்கள் சிந்தனையை மறைக்கலாம், உங்கள் எண்ணங்களை மறைக்கலாம், உங்களுடைய இதயத்தை மறைக்கலாம். அதே போலத்தான் மனிதன் பாவத்தில் விழுந்ததுனால அந்த பாவம் அந்த உண்மையை, அந்த நீதியை, அந்த உத்தம தெய்வத்தை மறைத்தது. ஆகவேதான தெய்வம் உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினார். அவர்தானே மனிதனுடைய அறிவு கண்களை, ஆன்ம கண்களை மூடியிருக்கிற அந்த தடைகளை உடைக்கிறார். அதற்காகத்தான் நற்செய்தியை உலகமெங்கும் அறிவிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து சொன்னார். ஆகைய நண்பானவர்களே, இந்த கொர்னலியஸ் தெய்வ நம்பிக்கை கொண்டவர், ஆனால் தெய்வம் யார் என்று தெரியாதவர். சங்கீத புஸ்தகம் இதை பற்றி என்ன சொல்கிறது என்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். சங்கீத புஸ்தகத்தில் 4 மூன்றாவது வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் என்று அறியுங்கள். ஹல்லேலூயா! பக்தி உள்ளவனை தேவன் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி என்று சொன்னால் எல்லா மதத்தாரிடத்திலும் தெய்வ பக்தி இருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவராக இயேசு எல்லா மதத்தாரையும் தனக்காக தெரிந்து கொள்ளும்படி எல்லாருடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தும்படி உலகமெங்கும் சென்று என் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொல்லி உலகம் முழுவதும் இன்றைய மட்டும் தன்னுடைய அப்போஸ்தலர்களை, தனது ஊழியர்களை, தனது ஜனங்களை அனுப்பிக்கொண்டே இருக்கிறார். இலங்கையில் வாழ்ந்தபோது உங்களில் எத்தனை பேர் மெய் தேவனை அறியாத மக்கள் இதுபோன்ற நாடுகளில் வந்த பின்பு அந்த ஆண்டவரை அறிவதோடு மாத்திரமல்ல, அந்த ஆண்டவராகிய கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக கூட இந்த நாடுகளில் இருக்கிற பல பேர் மாறியிருப்பதை நான் கண்டிருக்கிறேன். என் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களை, பக்தம் தெய்வ பக்தி உள்ளவர்களை தேவன் தனக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அது மிக மிக அவசியம். தெய்வ பக்தி என்பது தேவன் தெரிந்து கொள்ளுகிற ஒரு ஆசீர்வாதத்தை, அடையாளத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. ஆனால் இந்த புஸ்தகத்தில், ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 8:14 பாருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ராயேல் மக்களை பற்றி வேதம் சொல்லுகிறது. இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். கவனித்து பார்த்தீர்களா? இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் செய்த தவறு என்ன? தன்னை உண்டாக்கின தேவனை மறந்து ஆனால் அந்த கடவுளுக்கு என்று கோவில்களை அவர்கள் கட்டினார்களாம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு கிறிஸ்தவ மக்களிலே கூட பல பேர் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள். தங்களுடைய அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள், தன்னுடைய பாட்டன் பாட்டியெல்லாம் கிறிஸ்தவர்கள், நாங்கள்லாம் கிறிஸ்தவ குடும்பங்களிலே பிறந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த தெய்வத்திற்கு கீழ்ப்படுகிற இதயம் இல்லாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். இதுபோன்ற கூட்டங்களை வெறுக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இதுபோன்ற ஜப வழிபாடுகளை கண்டாலே எங்களுக்கு பிடிக்காது என்று சொல்லுகிற ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். இந்த ஜபங்களும் இந்த கூட்டங்களும் யாருக்காக? இந்த தெய்வத்திற்காகத்தான். இது தெய்வத்தினுடைய கட்டளை தான். கவனித்து பார்த்தீர்களா? அவர்கள் எல்லோரும் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளலாம், ஆனால் கிறிஸ்துவை அறிகிற அறிவு இல்லாதவர்களாக அவர்கள் வாழ்கிறார்கள். அக்கிரமங்களிலும் அநியாயங்களிலும் விழுந்து வாழ்கிற மக்கள் இன்றைக்கு எத்தனை பேர்! இதைதான் ஆண்டவர் சொன்னார், இஸ்ராயேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். எத்தனை ஒரு வேதனையான ஒரு சம்பவம் பார்த்தீர்களா? தெய்வம் யாருன்றே தெரியாது, ஆனால் அவர்களோ ஊரெல்லாம் தெருவெல்லாம் கோவில் கட்டி கொண்டிருந்தார்களாம். என் அன்பான சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்டவர்களாக உங்களுக்குள்ளே பல பேர் இருக்கின்றீர்களோ? அல்ல அல்ல, தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ தெய்வத்தின் மேல் உண்மையான மெய்யான பக்தி உள்ள ஒரு மனுஷனாக, ஒரு மனுஷியாக நீங்களும் நாமும் மாற வேண்டும். மீகா 7:2 பாருங்கள். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7 இரண்டாவது வசனம், தேசத்தில் பக்தி உள்ளவன் அற்று போனான், மனுஷரில் செம்மையானவன் இல்லை, அவர்கள் எல்லோரும் ரத்தம் சிந்த பதிவு இருக்கிறார்கள், அவனவன் தன் சகோதரனை வலையிலே பிடிக்க வேட்டையாடுகிறான். கவனித்து பார்த்தீர்களா, எவர் ஒருவரிடத்தில் மெய் பக்தி இல்லையோ, தெய்வ பக்தி இல்லையோ, அவர்கள் மற்றவர்களை ரத்தம் சிந்த வைப்பார்கள், அதாவது மற்றவர்களுக்கு தீமை செய்வார்கள், காயம் ஏற்படுத்துவார்கள், தன் சகோதரர்களை வலையிலே பிடித்து தள்ளுகிறார்கள், வேட்டையாடுகிறார்கள், அடுத்தவர்களை அழிக்கிறார்கள், அடுத்தவர்களை நிர்மூலமாக்குகிறார்கள். இந்த குணங்கள் எல்லாம் கொண்டவர்கள் யார்? மெய்யான தெய்வத்தின் மேல் பக்தி இல்லாத மக்கள். மனசாட்சி என்பது அவர்களுக்கு இல்லை. இன்றைய நாட்களில் உலகில இப்படிப்பட்ட சம்பவங்களைத்தான் பார்க்கிறோம் இல்லையா? எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், அழிவுகள், அநியாயங்கள், எங்கு பார்த்தாலும் வெட்டு குத்து சுடுவது, மனிதாபிமானமே இல்லாத ஒரு சூழ்நிலை. என் அன்பான சகோதரனே சகோதரிகளே, ஏன் இந்த நிலைமை எல்லாம் என்றால் அவர்களுக்கு தெய்வ பக்தி என்பது இல்லை. என்றால் தெய்வ பக்தி என்று ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் எந்த மதத்தாரோ அவர்கள் மனசாட்சிக்கு பயப்படுவார்கள். ஒருவருக்கு விரோதமாக பேசும்போது கூட ஐயோ வேண்டாம் என்றால், தெய்வம் ஒருவர் உண்டு, நம்ம அடுத்தவங்களுக்கு விரோதமா பேசக்கூடாது என்றால், அப்படி பேசுவோம் என்றால் நாம ஒரு நாள் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும் என்ற அந்த எண்ணம் அவர்களுக்கு வரணும். ஆனால் அந்த தெய்வ பக்தி அவர்களுக்கு இல்லை என்பதை எதிலிருந்து அறிந்து கொள்ளலாம்? அவர்களுடைய செயல்களில் இருந்து. அவர்கள் மற்றவர்களை அழிப்பார்கள், சொல்லடா தீமையை செய்வார்கள். அதான் இன்றைக்கு இலங்கையில நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரிய பக்தி பரவசம் கொண்ட நாடு போல அது காட்டிக்கொள்ளலாம், ஆனால் அவர்களுக்கு உண்மையிலே தெய்வ பக்தி இல்லை. அவர்கள் தெய்வ பக்தியின் வேஷத்தில் இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் உண்மை தெய்வத்தை அறியவில்லை. அதனால தானே தன்னை போல தன் சகோதரனை நேசிக்க அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் மனிதர்களை அழிக்கிறார்கள், குடும்பங்களை அழிக்கிறார்கள், ஜனங்களை அழிக்கிறார்கள். இந்த காரியத்தெல்லாம் யார் செய்வார்கள் தெரியுமா? மிருகங்கள் தான் செய்யும். என்றால் மிருகங்களுக்கு தான் மனிதாபிப்பராய் பற்றி தெரியாது. ஆகவே அன்றைக்கு இன்றைக்கு மதம் என்ற பெயரிலே மிருகங்களாக அந்த ஜனங்கள் வாழ்கிறார்கள். அதனுடைய விளைவு பலவிதமான சொல்லனா துயரங்கள் அந்த நாடுகளிலே தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. இதைத்தான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஓசியா 6:4 வசனத்தில் பாருங்கள் தேவன் என்ன சொல்கிறார். ஓசியா 6:4 வசனம், எப்ராயுமே உனக்கு என்ன செய்வேன், யூதயாவே உனக்கு என்ன செய்வேன், உங்கள் பக்தி காலையிலே காண மேகத்தை போலவும் விடியற் காலையில் தோன்றும் பணியை போலவும் ஒழிந்து போகிறதே. இது சிலருடைய பக்தி. அவர்களுக்கு காலையில பக்தி இருந்தது, மத்தியானம் பார்த்தா ஒன்றுமே இல்லை. சாயந்திரம் பக்தி வந்து விட்டது, அடுத்த நாள் பார்த்தா ஒன்றுமே இல்லை. உங்களை சில பேருக்கு இது போன்ற கூட்டங்களுக்கு வந்தாதான் பக்தியே வருது. நாளைக்கு பார்த்தா பார்க்காத போனவர்களை கூட போய் நீங்கள் போவீர்கள். அன்பானவர்களே, சில பேருடைய பக்தி மேகத்தை போல் கலைந்து போகிறது, பனியை போல் மறைந்து போகிறது. உங்கள் பக்தி அப்படிப்பட்டதா? மிகுந்த பக்தியோடு ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் கேட்கலாம், மிகுந்த பக்தியோடு பாடலாம், ஜெபிக்கலாம், இங்கு ஆராதனைகள் செய்யும் பொழுது என்னமெல்லாம் சொல்லுகிறார்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்யலாம். ஆனால் அந்த பக்தி வெளியில போனவுடன் மறைந்து போய்விடுகிறது. உங்களில் ஏன் ஆண்டவர் சிலரை இன்னும் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்? அவர் தெரிந்து கொள்ள தயார், ஆனால் அந்த சத்தத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிய தயாராக இல்லை. என்றால் உங்களுடைய பக்தி மேகம் போல் கடந்து போகிறது, பனியை போல் மறைந்து போகிறது. இதைதான் இந்த வேத பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆகவே பரிசுத்த பவுல் தன்னுடைய அனுபவத்தில் என்ன சொல்லுகிறார்? தீத்துவுக்கு எழுத நிருபம் 2:12 வசனத்தை பாருங்கள். பவுல் தீத்துவுக்கு எழுத நிருபம் 2:12 வசனம், நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் நாம் ஜீவனம் செய்வோம். அல்லேலூயா. அன்பான சகோதரனே சகோதரியே, தேவன் உன்னை தெரிந்து கொள்ள காத்திருக்கிறார். உங்களுக்கு எத்தனை அழைப்பு, எத்தனை சந்தர்ப்பம், எத்தனை அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உனக்காக ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உங்களுக்காக கடவுள் வைத்திருக்கிற செல்வங்கள் இருக்கிறது. உங்களுக்காக தேவன் திட்டம் போட்டு வைத்திருக்கிற அபிஷேகம் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, புது வாழ்வு இருக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய குரலுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் உங்களுடைய பக்தியோ காலையிலே தோன்றி மாலையிலே மறைந்து விடுகிறது, அல்லது மாலையிலே தோன்றி அடுத்த நாள் காணாமல் போய் விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில உங்களுடைய பக்தி இருக்கிறதா? இது அந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், நாம் அவ பக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் உள்ளவர்களாக மாறி தெய்வ பக்தி உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் நாம் ஜீவனம் செய்வோம். அப்பொழுது தேவன் உங்களை தெரிந்து கொள்வார், நீங்கள் நீதி உள்ள மக்களாக மாறுவீர்கள். என் அருமையான சகோதரனே, என் அருமையான சகோதரியே, உன்னுடைய உள்ளத்தில் இந்த பக்தி என்பது கொழுந்துவிட்டு எரிய வேண்டும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று பைபிள் போதிக்கிறது அல்லவா? அந்த பக்தி உங்களுக்கு ஆழமாக வேரூன்ற வேண்டும். அதுதான் உங்களை ஒரு சரியான மனிதர்களாக சமுதாயத்தில் வைக்கும். உங்களுடைய வாழ்க்கை ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்றால் தெய்வ பக்தி அவசியம். தியாகமுள்ள வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் தெய்வ பக்தி அவசியம். மன்னிக்கும் வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் தெய்வ பக்தி அவசியம். ஒரு உத்தமமான வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் தெய்வ பக்தி அவசியம். அந்த தெய்வ பக்தி என்பது உங்களுக்கு இல்லாமல் போனால் மற்றவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கை நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் உங்களுடைய மனசாட்சி செத்து போயிருக்கும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாழ்க்கை, ஒவ்வொரு விதமான அசுத்தங்களை நீங்கள் பின்பற்றுவீர்கள். ஆனால் மெய்யான தெய்வ பக்தி இருக்கும் என்று சொன்னால் அது உங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் பயப்படுவீர்கள், சமுதாயத்திற்கு நீங்கள் பயப்படுவீர்கள், நீங்கள் குடும்ப கௌரவங்களை உருவாக்குவீர்கள். அதற்கு என்ன காரணம் தெரியுமா? தெய்வ பக்தி தான். என் அன்பான சகோதரனை சகோதரி, இந்த சமுதாயத்தில் அப்படியே மிருகம் போல பலவிதமான போதைப் பொருளுக்கு அடிமையாகி பலவிதமான விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அப்படியே சுற்றி கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பாருங்கள். தாங்கள் செய்வது தவறு என்று கூட அவர்களுக்கு தெரியாது என்றால் அவர்களுக்கு தெய்வ பக்தியோ அல்லது தெய்வ நம்பிக்கையோ அல்லது அவர்களுடைய மனசாட்சிக்கு அடங்குகிற எண்ணமோ அவர்களுக்கு இல்லவே இல்லை. ஆகவே நீங்களோ உங்களுடைய வாழ்க்கையை அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. தெருவில் இன்றைக்கு அப்படித்தான் எல்லாரும் கனடாவில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள், நாமளும் அதே போல தான் சுற்றுவோம் என்று அவர்களை பார்த்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடாது. நீங்கள் கடவுளுடைய ஜனங்கள். துன்மார்க்கமா இச்சைகளை நம்பி போதைப் பொருளுக்கு அடிமைகளாகி அநியாயங்களில் அக்கிரமங்களில குடி போதையில பலவிதமான உல்லாசங்களில சுற்றுகிற ஆண்கள் பெண்களை பார்த்து அவர்களைப் போலவே நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளக்கூடாது என்றால் அவர்களிடத்திலும் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியது ஒன்றுமே இல்லை என்றால் அவர்கள் கடவுள் ஒருவர் உண்டு என்று அவர்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்களோ ஆண்டவர் ஒரு உண்டு என்று அறிகின்றீர்கள். அப்படி என்றால் நீங்கள் வாழும் அந்த வாழ்க்கை அந்த தேவனுக்கு பிரியமானதுதானா என்ற அந்த சிந்தை நமக்கு மிக 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 அவசியம். தெய்வ பக்தி உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். இந்த தெய்வ பக்தி உள்ளவர்களை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அற்புதமான காரியங்களை செய்கிறாராம். ரெண்டு பேதுரு இரண்டாம் அதிகாரம் 9வது வசனம், கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. கவனித்து பார்த்தீர்களா? கர்த்தர் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார். அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயம் தீர்ப்புக்கு நாளுக்கென்று வைக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். கவனித்து பார்த்தீர்களா? இந்த உலகிலே உங்களுக்கு பல விதமான சோதனைகள் வரலாம், பல விதங்களிலே சோதனைகள் வரலாம், எதிர்பார்க்காத சோதனைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு வரலாம், உங்கள் கணவன் மனை உறவிலே திடீரென்று சில சோதனைகள் வரலாம், மற்ற மனிதர்களால் வரலாம், பல தவறான எண்ணம் கொண்ட ஜனங்களால் உங்களுக்கு பல சோதனைகள் வரலாம், நோய் வரலாம், ஆபத்து வரலாம், பிரச்சனை வரலாம், நஷ்டங்கள் வரலாம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்கள், தெய்வ பக்தி உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார் என்று பார்த்தோம். அவர் தெரிந்து கொள்கிறோடு மாத்திரம் விட்டுவிடுவதில்லை, தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இருந்து தப்புவிக்கவும் ரட்சிக்கவும் அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, சில மாதங்களுக்கு முன்பு இந்தியாவில் குஜராத் என்று சொல்லும் அந்த மாநிலம் தரைமட்டமாக போனது பூகம்பத்தால். நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உலக வரலாற்றிலேயே, இந்திய வரலாற்றிலேயே அப்படிப்பட்ட ஒரு பூகம்பம் இதுவரைக்கும் வந்ததில்லை. எத்தனையோ ஆயிரம் கோடி பணம் அழிந்து போனது. அந்த குஜராத் என்ற அந்த இடம் இந்தியாவிலேயே மிகுந்த பெரிய பணக்காரர்களை கொண்ட ஒரு ஊராகும். இங்கே கூட குஜராத் சார்ந்தவர்கள் பல வியாபார ஸ்தலங்களை வைத்திருப்பார்கள். உலகிலே பல நாடுகளில் இந்த குஜராத்துக்காரர்கள் தான் பல வியாபாரங்களை செய்வதை நீங்கள் பார்க்கலாம். இந்தியாவிலே முக்கியமான எல்லா தொழிற்சாலைகளுக்கும் முக்கியமான மூலப்பொருளை எல்லாம் அனுப்புகிற தொழில் செய்கிறவர்கள் இந்த குஜராத்துக்காரர்கள். பெரிய வைர வியாபாரிகள், வைடூரிய வியாபாரிகள், தங்க வியாபாரிகள் அந்த குஜராத். ஜனவரி 26 அன்னைக்கு இந்தியாவினுடைய குடியரசு நாள். ஜனவரி 26 அன்றைக்கு இந்தியாவினுடைய குடியரசு நாள், அன்றைக்கு விடுமுறை. ஆகவே அன்றைக்கு விடுமுறை இருந்ததுனால அன்றைக்கு தொழிற்சாலைகள் இல்லை, கம்பெனிகள் இல்லை, பள்ளிக்கூடங்கள் இல்லை, ஒரு நிறுவனங்களும் இல்லை, எல்லாருக்கும் விடுமுறை. ஆகவே 25 அவர்கள் எல்லாரும் அதிகமாக பலவிதமான களியாட்டங்களிலே சந்தோஷங்களிலே இருந்திருக்கிறார்கள். நாளைக்கு 26 எல்லாருக்கும் விடுமுறை தான். கொஞ்சம் லேட்டாவே எழுவோம் என்று சொல்லி இரவெல்லாம் அவர்கள் ஆடுவது என்ன, பாடுவது என்ன, குடிப்பது என்ன, சினிமா பார்ப்பது என்ன, நாளைக்கு விடுமுறையில அங்கு போகலாம் அங்கு போகலாம் என்று பல திட்டங்களை போடுகிறவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். விடியற் காலை 4:30 குஜராத் ஆடியது. அந்த குஜராத், பெரிய பெரிய கோட்டீஸ்வரர்களை கொண்ட அந்த குஜராத் தரைமட்டமாக ஆனது. அதில் ஒரு சம்பவத்தை சொல்ல ஆண்டவரின் உள்ளத்தை தூண்டுகிறார். பல ஆயிரம் சம்பவங்கள் உண்டு குஜராத்தில். அதில் ஒரு சம்பவம், 15 கோபுரத்தில் ஒரு கிறிஸ்தவ விசுவாசிகள் இருந்தார்கள். அவங்க ஒருத்தர் தான் கிறிஸ்தவங்க. அவர் ஒரு இன்ஜினியர். தன் வேலை நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிற ஒரு பணியில் அவர்கள் ஈடுபட்டு இருந்திருக்கிறார்கள். அவரும் அவருடைய மனைவி, அவருடைய 2 அன்பான சகோதர சகோதரிகளே, அங்க என்ன நடந்ததான் தெரியுமா? தேவன் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையில் இருந்து மீட்கிறார், ரட்சிக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் என்ன செய்தார்கள்? விடியற் காலையில் அவர்கள் வேறொரு ஊருக்கு பயணமாக வேண்டும். அப்போ அவர் காரை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கார் ஸ்டார்ட் ஆகல. அந்த சகோதரர் என்ன சொல்லியிருக்கிறார்? அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் விடியற் காலையில வேறொரு பக்கத்தில் இருந்த ஒரு ஊருக்கு போகிறார்கள். விடுமுறையா இருக்கிறதுனால விடிய காலையில போகிறார்கள். 4 போய் காரை ஸ்டார்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாராம். அப்ப கார் ஸ்டார்ட் ஆகல. அப்ப அந்த பிள்ளைகள் அவங்க அப்பாவை கூப்பிட்டார்கள், அப்பா வாங்க, கார் ஸ்டார்ட் ஆகல, வாங்க. அந்த அப்பா மாடியிலிருந்து அப்படி லிப்டில் கீழே வந்தார். கார் அண்டை வந்து நின்று காரை ஸ்டார்ட் பண்ண பார்த்தார். குஜராத் ஆடியது. அந்த 15 கட்டிடம் அவங்க கண் முன்னாலே முழுவதும் கீழே விழுந்தது. இந்த ஒரு குடும்பம் தப்பிக்கப்பட்டது. 100 பேர் அந்த 15 கட்டிடத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் நசுக்கி செத்து போனார்கள். என்ன சரியும் பாருங்க, இதை அவர்கள் ரொம்ப கண்ணீரோடு சாட்சியா சொன்னாங்க. எங்க கண் முன்னாலே அந்த 15 கட்டிடம் அப்படியே முழுவதும் கீழே விழுந்தது நாங்க பார்த்தோம். ஒருவரும், எங்களை தவிர ஒருவரும் அதுல தப்பிக்கல. எத்தனை ஆச்சரியம் பார்த்தீர்களா? தெய்வ பக்தி உள்ளவர்களை தேவன் சோதனையிலிருந்து ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன். அருமையான சகோதரனே சகோதரியே,
உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை புயல் வீசலாம், கவலைப்படாத. உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து சூழ்ந்து கொள்ளலாம். இதுக்கு யாரை பிடிப்பது, யாரை தேடுவது, யாரை போய் பார்ப்பது, யாரிடத்தில் உதவி கேட்பது என்று கூட தெரியாமல் நீங்கள் இருக்கலாம். தெரிய வேண்டாம். தெய்வ பக்தி உள்ள மக்களை தேவன் சோதனையிலிருந்து ரட்சிக்க அறிந்திருக்கிறார். இதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களை காக்கும் தேவன் ஒருவர் உண்டு, உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிற தேவன் ஒருவர் உண்டு, உங்களை விடுவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு, உங்களை தப்புவிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. பாருங்களேன், உங்களுக்கு நடந்த சம்பவம். இந்த கார் ஸ்டார்ட் ஆகல, மாடியிலிருந்து அவர் வந்துவிட்டார். முழு குடும்பம் இப்போது கார் அண்டே நிற்கிறது. அந்த 15 மாடியும் கீழே விழுந்து விட்டது. ஆமன் தானவர்களே, இதுல ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமா? குஜராத்தில் நற்செய்தி ஊழியத்துக்கு சென்ற அத்தனை குடும்பங்களும் தப்பித்தது. ஹல்லேலூயா! பெரிய ஆச்சரியம். நற்செய்தி ஊழியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி குஜராத்தில் போய் தங்கியிருந்து அத்தனை குடும்பங்களும் தப்பித்தது. குஜராத் தரை மட்டமானது, கோடி கோடி கோடிக்கணக்கான பணம் தரை மட்டமானது. அது போன்ற ஒரு துயரம் இந்தியாவில் இனி நடக்கவே கூடாது என்று எண்ணும் அளவுக்கு அவ்வளவு பெரிய மகா பயங்கரமான ஒரு பூகம்பம் அது. ஐயோ, அத்தனை பேரும் நிர்மூலமானார்களே என்று நாம் எண்ணுவதை விட இந்த வசனத்தை எண்ணி பாருங்கள். தேவன் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து ரட்சிக்க அறிந்திருக்கிறார். உங்கள் குடும்பங்களில் கூட எத்தனை பிளவுகள் வந்தது, பிரிவினைகள் வந்தது, அழிவு வந்தது, அவமானங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, என்னாகுமோ என்று கூட நீங்கள் நினைத்த காலங்கள் உண்டு. ஆனால் தேவன் உங்களை தப்புவித்தார். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களுடைய பெற்றோருடைய தெய்வ பக்தி, உன்னுடைய மனைவியினுடைய தெய்வ பக்தி, உன்னுடைய கணவனுடைய தெய்வ பக்தி, உங்கள் சகோதர சகோதரியுடைய தெய்வ பக்தி உங்களை ஒரு நாள் தப்புவித்தது. ஹல்லேலூயா! யோபு எத்தனை கஷ்டங்கள் வந்தது, எத்தனை நஷ்டங்கள் வந்தது, எத்தனை நோய்கள் வந்தது, ஆனால் அவர் நிர்மலமாகவில்லை, அவர் அழிந்து போகவில்லை. பைபிள் சொல்லுகிறது, யோபுவினுடைய முன்னிலைமை விட அவருடைய பின்னிலைமை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அவருடைய நோய்கள் மறைந்தது, அவருடைய சாபங்கள் மறைந்தது, அவருடைய துரோ அவருடைய கஷ்டங்கள் மறைந்தது, அவருடைய நஷ்டங்கள் மறைந்தது, அவர் இழந்து போன எல்லா பொருளும் அவருக்கு திரும்பவும் வந்தது என்றால் அவர் தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதனாக இருந்தார். யோபின் புஸ்தகம் 13:15 வசனத்தை பாருங்கள். அவர் சொன்னார், தேவனே, நீர் என்னை கொன்று போட்டாலும் உன் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். எப்படி பார்த்திருக்கலாம்? நீர் என்னை கொன்றே போட்டாலும் உன் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். ஆமென் அன்பானவர்களே. அவருடைய தெய்வ பக்தி அப்படியாக அவரை தப்புவித்தது, அவரை காப்பாற்றியது. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில எத்தனை ஏமாற்றங்கள் வரலாம், எத்தனை பிரச்சனைகள் வரலாம், நினைத்து பார்க்க முடியாத நோய்கள் குழப்பங்கள் உங்களுக்கு வரலாம். மனம் கலங்க வேண்டாம். சத்திய வசனம் சொல்லுகிறது, தேவன் தெய்வ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் அவர் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:10 வசனத்தை பாருங்க. வெளிப்படுத்தல் 3:10, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா! என்ன சொன்னார் பார்த்தீர்களா? என் வார்த்தைகளை நீ காத்துக் கொண்டதுனால, என் வழிகளில் நீங்கள் நடக்கிறதுனால, இந்த பூமியின் மேல் வரும் எல்லா சோதனையிலிருந்தும், எல்லா ஆபத்திலிருந்தும், எல்லா அழிவிலிருந்தும் நான் உங்களை தப்பு வைப்பேன். நண்பானவர்களே, இதுதான் நம்முடைய தேவன் மேல் நாம் வைக்கிற தெய்வ பக்திக்கு நமக்கு கிடைக்கும் பரிசு. உங்க கண் முன்னாலேயே சுடப்பட்டவர்கள் பலர் இருந்திருக்கலாம். நீங்க பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே விபத்து நடந்து அழிந்து போனவர்கள் பலர் இருந்திருக்கலாம். உங்களோடு இருந்தவர்களே திடீர் என்று பல நோய்கள் வந்து தாக்கப்பட்டு போனவர்கள் சில பேர் இருந்திருக்கலாம். ஒரு சின்ன பிரச்சனை தான், அதனாலே குடும்பங்கள் சிதறி போனவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். பல பிரச்சனைகளை, பல ஆபத்துக்களை, பல சோதனைகளை, பல நஷ்டங்களை கடந்தவர்களாக நீங்கள் வாழ்கின்றீர்கள். என் தெரியுமா, இந்த வாக்கு தத்துவத்தை பாருங்க. என் வார்த்தைகளை நீ காத்துக்கொண்டதனால, என் வார்த்தைகளை நீ நிற்பதனால, இந்த பூமியின் மேல் வரும் எல்லா சோதனையிலிருந்தும் நான் உங்களை தப்புவிப்பேன். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, இந்த தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். நம்ம எல்லாருக்கும் தன்னை வெளிப்படுத்தி நம்மை மென்மேலும் பலப்படுத்தும் தெய்வமாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடல் ஒன்று எல்லாருமாய் துதித்து அவரை பாடுவோம். பழைய பாட்டு, இந்த பாடலை நான் பாடுகிறேன், சகோதரர்கள் பின்னால் பாடும் பொழுது அவர்களோடு சேர்ந்து நீங்களும் பாடுங்கள். தேவ தேவனை துதித்தேடுவோ, சபையில் தேவல் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை ஸ்துதிகள் செலுத்தி போற்றிடுவோ. தேவ தேவனை துதித்திடுவோ, சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை ஸ்துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா பரிசுத்தே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தர்க்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தோ, எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளோ, கிருபையால் நிறம் வழி நடத்தோ. கண்மணி போல காத்தருளும், கிருபையால் நிறம் வழி நடத்தோ. அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று சகாயம் பேத்து வாழ்ந்திடுவோம். சாத்தானை எல்லோம் ஜெயித்திடுவோம், சாவு வரையில் உழைத்திடுவோம். சாத்தானை எங்கும் ஜெயித்திடுவோம், சாவும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கு, அல்லேலூயா கர்த்தருக்கே,
பரிசுத்தர்க்கு அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா, தேவனுக்கே அல்லேலூயா, சாதருக்கே அல்லேலூயா, பரிசுத்தர்க்கு அல்லேலூயா, ராஜனுக்கே.
வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவான்.
வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவான்.
நாமம் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம்.
நாமம் அவருடன் சேர்ந்திடவே அல்லேலூயா, தேவனுக்கு
அல்லேலூயா,
கர்த்தருக்கு
அல்லேலூயா,
பரிசுத்தருக்கு
அல்லேலூயா,
ராஜனுக்கு அல்லேலூயா, தேவனுக்கு அல்லேலூயா, கர்த்தருக்கு பரிசுத்தே அல்லேலூயா, ராஜனுக்கே.
தேவதேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போத்திடுவோம்.
தேவதேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள, ஒரு மனத்தோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போட்டிடுவோம்.
அல்லேலூயா,
தேவனுக்கு
அல்லேலூயா, அல்லேலூயா,
கர்த்தருக்கே.
ஒவ்வொருவரையும்
தொடுவீராக,
உயர்த்தப்பட்ட கரங்களை தொடும் அப்பா.
அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனுக்கு
அல்லேலூயா, சொடும்
கர்த்தருக்கே. அல்லேலூயா, பரிசுத்தருக்கே அல்லேலூயா, ராஜனுக்கு
அல்லேலூயா,
தேவனுக்கு அல்லேலூயா, கர்த்தருக்கே
அல்லேலூயா,
பரிசுத்தருக்கே
அல்லேலூயா, ராஜனுக்கே அல்லேலூயா,
அல்லேலூயா.
ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எல்லோரும் அப்படியே அமைதியாக உட்கார்வோம். கொர்நேலியு தெய்வ பக்தி உள்ளவராய் இருந்தார், தெய்வம் யார் என்று அவர் அறியாதவராய் இருந்தார். ஆகவே மெய்யான தெய்வம் ஏற்ற காலத்தில் அவரை தெரிந்து கொண்டார். இரண்டாவதாக, அவர் தன் குடும்பத்தாரோடு கூட சேர்ந்து தேவனுக்கு பயந்து நடக்கிறவராய் அவர் இருந்தார். தெய்வ பயம் நிறைந்த ஒரு மனிதன். அன்பான சகோதர சகோதரிகளே, தனி ஒரு மனிதன் தெய்வ பயம் நிறைந்தவனா இருப்பது என்பது இந்த வேதாகமம் போதிக்கிற போதனை. இந்த வேதாகமம் தான் தெய்வ பயத்தை பற்றி போதிக்கிறது. பயம் என்பது வேறு, தெய்வ பயம் என்பது வேறு. உங்களுக்கு பலவிதமான பயங்கள் இருக்கலாம். பாம்பை பார்த்து பயம் இருக்கலாம், பள்ளியை பார்த்து பயம் இருக்கலாம், ஆளை பார்த்து பயம் இருக்கலாம், நாளை பார்த்து பயம் இருக்கலாம், நேரத்தை பார்த்து பயம் இருக்கலாம். சில பேருக்கு இந்த அறையிலிருந்து பக்கத்து அறைக்கு போவதுக்கு பயம். பிள்ளைகளிடத்துலலாம் இந்த பயம் நிறைய இருக்கும். சில பேருக்கு தனிமையா போறதுக்கு பயம், சில பேர் சில பேரோடு போறதுக்கே பயம். அது பார்த்திருக்கின்றீர்களா? சில பேர் தேவையில்லாதவர்கள் வீட்டுக்கு வந்தாலே பயம். இப்படி பலவிதமான பயங்கள் நமக்கெல்லாம் உண்டு. அந்த பயத்தை பற்றி பைபிள் சொல்லவில்லை. பைபிள் தெய்வ பயத்தை பற்றி சொல்லுகிறது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த உலக பயங்களுக்கும் தெய்வ பயங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இந்த உலக பயங்கள் உங்களை தவறு செய்ய வைத்துவிடும்.
நீங்கள் தேவையில்லாத நபர்களுக்கும் தேவையில்லாத சம்பவங்களுக்கும் பயப்படுவீர்கள் என்றால் அதை பயன்படுத்திக் கொண்டே உங்களை மற்றவர்கள் தவறான காரியங்களுக்கு பயன்படுத்தி விடுவார்கள். தேவையில்லாத செயலுக்கு நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் அந்த பயமே உங்களை கொன்று போட்டுவிடும். உங்களுடைய ஞானம் வளராமல் போவதற்கு இந்த உலக பயங்கள் தான் காரணம். உங்களுடைய தாளந்துகள் வெளிப்படாமல் போவதற்கு இந்த உலக பயங்கள் காரணம். உங்களிடத்தில் நல்ல திறமைகள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் தேவையில்லாத பயங்கள் எல்லாம் உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் பொழுது அந்த திறமைகள் எல்லாம் செயல்பட முடியாமல் போய்விடுகிறது. இந்த உலக பயங்களை அதிகமாக நமக்கு கொடுப்பது பிசாசு தான். முதலாவது அந்த பிசாசு என்ன செய்கிறான் என்றால் நம்முடைய சிந்தனையிலே வந்து அவன் பயங்களை புகுத்துகிறான். அதை பார், இதை பார், அங்க பார், இங்க பார், எல்லாம் பயங்கள் தான், எல்லாம் பயம் தான். நீங்க இலங்கையில் இருந்த போது, இந்தியாவில் இருந்த போதெல்லாம் சில பேருக்கு தெரியும், ஸ்கூட்டர்ல போகிறவர் பூனை குறுக்கு போனா போக மாட்டா அப்படி நின்றுடுவார். என்ன பயம்? பூனை எலி பிடிக்க போகுது, இவன் வேலைக்கு போனல இல்ல நின்றுடுவான். காரணம் பயம். ஆனா ஏதாவது ஒரு கம்பெனியில வேலைக்கு இருந்தா அப்படி நிக்க முடியுமா? கம்பெனிக்கு உடனே உடனே அனுப்பிடுவான் வீட்டுக்கு. நீ கண்ட இடத்துல பூனைக்கெல்லாம் நிக்கிறவன் போயா வெளியிலன்னு சொல்லுவான். பயம் ஏதாவது நடந்து விட்டா சரி, அப்படி ஏதாவது நடந்ததுன்னு சொன்னால் அன்னைக்கு பூனை போகும்போது நிக்காம வந்து அதனாலதான் இதெல்லாம் பழக்க வழக்கங்கள் எல்லாம் பயம். அது செய்யாமல் போனா பயம், இது செய்யாமல் போனால் பயம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் பயங்களுக்கு பயங்களுக்கு நீங்கள் உட்படுவீர்கள் என்று சொன்னால் பிசாசு கடைசியில் என்ன செய்வான் தெரியுமா? உங்களுடைய சிந்தனையில நாற்காலி போட்டு உட்கார்ந்து கொள்வான். எடுத்ததற்கெல்லாம் நீங்கள் பயப்பட வைத்து விடுவான் பிசாசு. அருமையானவர்களே, தயவு செய்து பயத்திற்கு ஒரு கால இடம் கொடுக்க கூடாது. மத்தைய 10:28 பாருங்கள். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்கு பயப்பட வேண்டும், எதற்கு பயப்படக்கூடாது என்று நமக்கு திட்டவட்டமாக அவர் சொல்லியிருக்கிறார். மத்தைய 10:28 என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கலாம். ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இல்லாமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்பட வேண்டும். அவன் இது பார்த்தீர்களா? அவர்கள் மேல் நீங்கள் மரியாதை செலுத்த வேண்டும், பயப்படக்கூடாது. அப்படி நீங்கள் பயப்படுவீர்கள் என்றால் அவர்கள் உங்களை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பிப்பார்கள். இந்த கடத்தல் தொழில் செய்கிறவர்கள் எல்லாம் பாருங்கள், பயங்களை சார்ந்தவர்கள். இது செய்யாமல் போனால் உனக்கு நான் இந்த தீமை செய்து விடுவேன், உன் குடும்பத்துக்கு இது நடந்துடும், பயப்படுவார்கள், செய்வார்கள். அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, பைபிள் என்ன போதிக்கிறது? நீ தேவன் ஒருவருக்கு தான் பயப்பட வேண்டும், மனுஷர்களுக்கு அல்ல. இருட்டுக்கோ வெளிச்சத்துக்கு நீங்கள் நாம் பயப்படக்கூடாது. அதனால தான் பார்த்தீர்களா, ஆண்டவராக இயேசு எந்த ஒரு நோயாளியை பார்த்தாலும் முதலில் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? பயப்படாதே, நீ சுகம் பெற்றாய். அன்பானவர்களே, இயேசு முதலாவதாக மனுஷனுக்கு உச்சரித்த வார்த்தை பயப்படாதே, சமாதானத்துடன் போ. முதல்ல நமக்குள் இருக்கிற பயத்திலிருந்து நம்மை அவர் விடுவிக்கிறார். அது ஒரு பெரிய விடுதலை என்றால் காரணம் இல்லாமல் பயப்பட ஆரம்பிப்பீர்கள் என்றால் அந்த பயம் உங்களுடைய இதயத்தை யாரோ உள்ளே கையை விட்டு இழுப்பது போல ஆகிடும். அப்படியே கவ்வி பிடிப்பது போல உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து, உன் புருஷன் நினைத்து, மனைவியை நினைத்து, யார் யாரையும் நினைத்து தேவையில்லாததுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட ஆரம்பித்து விடுவீர்கள். பிசாசு உங்களை அப்படியே நொறுக்கி விடுவான், உங்களை நோயாளியாக ஆக்கி விடுவான் பிசாசு. என்றால் பயம் அவ்வளவு ஆபத்தான ஒரு காரியம். இந்த வேத புத்தகத்தை எல்லாம் ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள். எத்தனை எழுத்து, எத்தனை புள்ளி, எத்தனை வசனம், எத்தனை பெரிய வசனம், எத்தனை சிறிய வசனம் சொல்லி எல்லாம் அத்துப்படி ஆராய்ச்சி செய்து வைத்திருக்கிறார்கள். அதுல இந்த பயப்படாதே என்ற வார்த்தை மாத்திரம் 365 வார்த்தைகள் பைபிளிலே இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 365 வார்த்தைகள் பைபிளிலே இருக்கிறது பயப்படாதே. ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு பயப்படாதே என்ற வார்த்தையை நாம் விசுவாசித்தால் போதும், வருஷம் முழுவதும் நம் வாழ்க்கையில எந்த சம்பவங்களுக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரி, தம்பி தங்கச்சி, நீ எதற்கும் யாருக்கும் எந்த இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் நீ பயப்பட வேண்டாம். தேவன் ஒருவருக்கே நீங்கள் நாம் பயப்பட வேண்டும். இது இந்த கொர்னலியுசு தெய்வ பக்தி உள்ளவர், இரண்டாவது தன் குடும்பத்தாரோடு தேவனுக்கு பயந்தவர். தன் குடும்பத்தாரோடு தேவனுக்கு பயந்ததனால அவர் எப்படியா இருந்திருக்கணும் என்றால், பைபிள், இந்த பைபிள் தெய்வ பயத்தை பற்றி போதிக்கிறது. நீதிமொழி 8:13, கடவுள் வெறுக்கிற அக்கிரமங்களை விட்டுவிடுவதே அவருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுவதென்றால் என்ன? ஒருவர் சாராய மதுபானம் குடிக்கிறவர் இயேசுநாதர் போட்டோவுக்கு பின்னால போய் குடிக்கிறது இல்ல. என்னையா கடவுள் பயம் இல்லையா? கொஞ்சமா இவ்வளவு இயேசுநாதர் போட்டோ இருக்கிறது முன்னாடி குடிக்கிறதா? அப்ப என்னங்க பண்றது? பயப்படு, கத்துக்கா. எப்படி? பின்னால போய் குடிச்சிட்டு வா போறோம். அப்படி இல்ல. தெய்வ பயம் என்பது தேவன் வெறுக்கிற பாவங்களை விட்டு விடுவது. உங்களுடைய வாழ்க்கை ஒழுக்கமாகவும் கண்ணியமாகவும் இருக்க வேண்டும் என்றால் அது தெய்வ பயத்திலே தான் இருக்கிறது. இந்த நாட்டில் வேண்டுமானால் சுதந்திரத்தை பற்றியோ மற்ற விதமான கல்ச்சரல் கலாச்சாரத்தினாலேயோ ஒருவேளை அப்படி இப்படி என்றெல்லாம் இருக்கலாம். ஆனா உங்க குடும்பங்களை எண்ணி பாருங்க. தயவுசெய்து உங்களுடைய பெற்றோருமார எண்ணி பாருங்க. அந்த காலத்தில் அதிகம் படிப்பு இல்ல, அந்த காலத்தில் அவ்வளவு வளர்ச்சி இல்ல, அந்த காலத்தில் அவ்வளவு விஞ்ஞானம் இல்ல. ஆனா அந்த காலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் தெய்வ பயம் இருந்தது. அந்த தெய்வ பயத்தினாலதான் அவங்க உடுத்துறதுலேருந்து உண்ணுவதிலிருந்து உறங்குவதிலிருந்து வாழ்வதிலிருந்து எல்லாவற்றிலும் ஒழுக்கமா இருந்தாங்க. தெரியுமா, இன்னைக்கு கூட வயசானவங்கெல்லாம் அந்த ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு காரணம் அவங்களுக்கு படிப்பு இல்ல, அவங்களுக்கு விஞ்ஞானம் தெரியாது, அவங்களுக்கு உலக பல படிப்பு பல விஷயங்கள்லாம் தெரியாது. ஆனா அவங்களுக்கு தெய்வ பயம் என்றால் தெரியும். என்னவென்று ஒருத்தர் இடத்துல பேசும்போது எப்படி பேசணும், ஒருத்தருக்கு முன்னால் வரும்போது எப்படி வரணும், ஒருத்தரோடு நடக்கும்போது எப்படி நடக்கணும், எல்லாம் அந்த தெய்வ பயம்தான் அவர்களை ஒழுக்கத்திலே கொண்டு வந்தது. அன்பான சகோதரனே, சகோதரி, தெய்வ பயம்தான் இந்த வேதாகமம் போதிக்கிற போதனை. ஆதியாகமம் 22:12, ஆபிரகாமை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஒரே மகன் என்று கூட பாராமல் அவனை நீ எனக்கு பலியாக கொடுக்க நீ வந்தாய். நீ எனக்கு பயந்தவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவன் இது பார்த்தீர்களா? விசுவாசத்தின் தகப்பன் என்கிற அந்த ஆபிரகாம் இடத்துல தெய்வ பயம் இருந்தது. ஆகவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், தெய்வ பயம் என்பது அன்பானவர்களே, கடவுள் வெறுக்கிற அந்நியாயங்களை நீங்கள் விட்டுவிடுவீர்கள். உங்களுடைய வாயில தூஷணம் வருகிறது என்றாலும் கூட தெய்வ பயம் இருந்தால் அது வராது. உங்களுக்கு ஒருவருக்கு விரோதமா ஏதோ ஒரு பொய்யான வார்த்தை உச்சரிக்கணும் என்றாலும் தெய்வ பயம் இருந்தால் உங்களுக்கு வராது. நீங்கள் ஏதோ ஒரு பதட்டமான ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய போகணும், யாரோ ஒரு பேரை நீங்கள் ஆத்திரத்தில் கெடுக்க நினைக்கலாம், ஆனா தெய்வ பயம் இருந்தால் நீங்க செய்ய மாட்டீங்க. நீங்க ஏதோ ஒரு ரகசிய பாவத்தில் ஈடுபட வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரலாம், ஆனா தெய்வ பயம் இருந்தால் அன்பான தம்பி தங்கச்சி, நீ அந்த பாவத்தை நீ செய்ய மாட்டாய். என்றால் நான் இன்றைக்கு என்ன செய்யறனோ அதுக்கு நாளைக்கு நான் பதில் சொல்லணும், அந்த பயம் உங்களுக்கு வந்துடும். தெய்வ பயம் தான் உங்களை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. பாருங்க, ரோட்டில் போகும்பொழுது நீங்க லெப்ட் சைடு ரைட் சைடுக்கு நீங்க விரும்பினபடி கார் ஓட்ட முடியாது, ஏன்னா உங்களுக்கு போலீஸ்கார் மேல பயம் இருக்குது. அந்த பயம் உங்களுக்கு இருக்கிறதுனால தான், கேமரா பயம் இருக்கிறதுனால தான், போலீஸ் பயம் இருக்கிறதுனால தான் உங்க காரையும் நீங்க ஒழுங்கா ஓட்டின்னு போயின்னு இருக்கிறீங்க. அது இல்லாம போனா என்ன நடக்கும்? தெருவில் எவனாவது நடப்பானா? இல்ல ஒரு வண்டி தான் ஒழுங்கா போயின்னு இருக்குமா ரோட்ல? நம்ம தான் ராஜ்யமே நடத்தின்னு இருப்போம் நடுத்தருவில. ஆனா பயம் என்ன செய்திருக்கிறது? உங்களை ஒழுங்கா போக வைக்கிறது. ரொம்ப ஸ்பீடா கார் ஓட்டி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அங்க கேமரா ஏதோ ஒன்னு இருப்பது போல் தெரிந்தால் இங்க உடனே எல்லாம் ஒழுங்குபடுத்திடுறோம் இல்லையா? பயம் தானே? அப்போ பயம் என்பது பாருங்க, அப்ப தெய்வ பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்துகிற ஒரு காரியம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்து நீங்கள் இந்த தெய்வ பயத்தை கற்றுத்தர வேண்டும். நீ என்ன செய்தாலும் கடவுள் உன்னிடத்தில் கணக்கு கேட்பார். நீ என்ன செய்கிறாயோ அவை எல்லாவற்றுக்கும் நாளைக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். அதனால எல்லாவற்றையும் யோசித்து செய்ய கற்றுக்கொள். அதான் உங்களை ஒழுக்கத்தில் நடத்தும், உண்மையில நடத்தும். என் அன்பான சகோதரனை சகோதரி, ஆபிரகாம் இடத்துல தெய்வ பயம் இருந்தது என்று பார்க்கிறோம். மரியாளை கடவுள் தேர்ந்தெடுத்த போது லூக்கா 1:29 படித்து பாருங்க. அன்னை மரியாளை அவ வாலிப பெண்ணா இருந்தபோது 17 பொண்ணு ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார், தெய்வ தூதன் வந்து சொன்னான். அப்ப என்ன சொல்கிறது பைபிள்? அந்த தேவ தூதுவன் சொன்ன செய்தி கேட்டு மரியாள் பயந்தாள். பயந்தாள் மரியாள். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ, கடவுளிடத்திலிருந்து இது வந்திருக்கிறது. இது எப்படிப்பட்டதோ, இது எல்லா கத்தோலிக்கர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், ஆனா பயப்பட மாத்திரம் தெரியாது. இது ரொம்ப விஷயம், ரொம்ப நல்லாவே தெரியும். அன்பான சகோதரனை சகோதரியே, அந்த மரியாதை இடத்துல அந்தந்த பயம் உன்னிடத்தில் இருக்கிறதா? இது ரொம்ப விஷயம், ரொம்ப நல்லாவே தெரியும். அன்பான சகோதரனை சகோதரியே, அந்த மரியாதை இடத்துல அந்தந்த பயம் உன்னிடத்தில் இருக்கிறதா? அவள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டபோது பயந்தாள். இந்த வார்த்தை எப்படிப்பட்டதோ, இந்த அவள் பயந்தாள். அப்ப தேவத்து என்ன சொன்னான்? மரியாதை பயப்படாதே, நீ கடவுள் இடத்திலிருந்து இரக்கம் பெற்றிருக்கிறாய், பயப்படாதே, தைரியமாயிரு. ஆமன் பானவர்களே, தெய்வ பயம் உத்தமத்தை உண்மையில நாம் நடக்க வேண்டும் என்றால் நமக்கு தெய்வ பயம்தான் அவசியம். யார் என்ன கேட்பது, யார் என்ன பார்ப்பது, யார் என்ன விசாரிப்பது என்ற எண்ணம் நமக்கு வந்துவிட்டால் நாம் மனிதர்களாகவே வாழ முடியாது, நாம் உத்தமத்தில் நிலைக்க முடியாது, உண்மையில் இருக்க முடியாது. ஆனால் தெய்வ பயம் நம்மை கட்டுப்பாட்டுக்குள்ளே நடத்த வைக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் அவர்களுக்கு தெய்வ பயம் தேவை. நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு தெய்வ பயம் தேவை. அதுதான் உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரும். அதன் வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 6:13. இந்த தெய்வ பயம் என்பது இந்த வேதாகமத்தின் மிக முக்கியமான ஒரு போதனை. உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பயந்து அவர் ஒருவருக்கே நீங்கள் ஆராதனை செய்வீர்களாக. கவனித்து பார்த்தீர்களா? தேவன் ஒருவருக்கே பயந்து அவர் ஒருவருக்கே நாம் ஆராதனை செய்ய வேண்டும். திரும்பவும் சொல்லுகிறேன், பயம் என்றால் என்ன? தெய்வ பயம் என்றால் என்ன தெரியுமா? பாவங்களை விட்டு விடுவது. அப்போ உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே பயந்து என்றால் அந்த தேவன் பரிசுத்தர், அவர் ஒருவர் தான் பரிசுத்தர். ஆகவே பாவங்களை விட்டு அவருக்கு, அவர் மேல் உள்ள அந்த பயத்தில் பாவங்களை விட்டு அவர் ஒருவரே ஆராதிப்பது. சங்கீதம் 2:11 படித்து பாருங்கள். சங்கீதம் 2:11 பைபிள் என்ன சொல்கிறது? நீங்கள் பயத்துடனே நடுக்கத்துடனே தேவனை ஆராதியுங்கள். ஹல்லேலூயா. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே, நீ பயத்துடனே நடுக்கத்துடனே தேவனை ஆராதிக்க வேண்டும். என்னால் மகிமையின் கர்த்தர் பரிசுத்த கடவுள் நம் மத்தியிலே அசைவாடுகிறார், உலாவுகிறார். நாம் அந்த சுத்த பயத்தோடு, தூய்மையான அந்த பயத்தோடு இந்த தேவனை நாம் ஆராதிக்க வேண்டும். அதுதான் உண்மையான அந்த ஆராதனை வேலையில நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல பாடம். இந்த ஆராதனைகள் நடக்கும் பொழுது அந்த பயம் நமக்கு வர வேண்டும். அது மிக அவசியம். தெய்வ பிரசன்னத்தை அது உங்களுக்கு கொண்டு வரும். நல்லது. இந்த வேத புத்தகத்தில் கொர்நேலியுவை பற்றி என்ன சொல்கிறது? அவர் தன் குடும்பத்தாரோடு தேவனுக்கு பயந்து நடந்த ஒரு மனிதன். என்ன அழகான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா சகோதர சகோதரிகளே? இந்த கொர்னலியஸ் நூற்றுவ தலைவன், ஒரு ராணுவ கேப்டன்,
ஒரு அதிகாரி, ராணுவத்தில் ஒரு அதிகாரி. அவருக்கு பயப்படுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவரோ தேவனுக்கு பயந்தவராம். அப்படி என்றால் அந்த ராணுவத்தில் அவர் ஒரு உத்தமமான, ஒரு சுத்தமான மனுஷனாய் அவர் இருந்திருக்க வேண்டும் என்றால் அவர் தெய்வ பயம் உள்ளவராய் இருக்கிறார். தன் குடும்பத்தாரோடு தேவனுக்கு அவர் பயந்தவராம். அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் எல்லாரும் தேவனுக்கு பயந்தவர்கள். அப்படி என்றால் அவருடைய பிள்ளைகளிடத்தில் அநியாயங்கள் இருந்திருக்காது, இவரிடத்தில் இவருடைய மனைவிடத்தில் அநியாயங்கள், அக்கிரமங்களும் மோசநாசங்களும் இருந்திருக்காது. அநியாயங்கள் அந்த வீட்டில் இல்லை என்றால் அந்த வீட்டில் அன்பு இருந்திருக்கும், பரிசுத்தம் இருந்திருக்கும், நீதி நேர்மை இருக்கும், அந்த வீட்டில் மரியாதை இருக்கும், மதிப்பு இருக்கும், அந்த வீட்டில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும் என்றால் அந்த வீட்டில் பெற்றோரிலிருந்து பிள்ளைகள் வரைக்கும் எல்லோரும் தேவனுக்கு பயந்தவர்கள். இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களிலே பலவிதமான குழப்பங்கள் திடீர் திடீர் என்று தலை தூக்குகிறது. ஒரு பிள்ளை போனா இன்னொரு பிள்ளை பிரச்சனை வருகிறது, ஒன்று போனால் ஒன்று தலை தூக்குகிறது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தெய்வ பயத்திற்குள்ளே, கட்டுப்பாட்டுக்குள்ளே வர வேண்டும். அது வராமல் போனதனுடைய விளைவு திடீர் திடீர் என்று ஒவ்வொரு பிள்ளைகளை வைத்து ஒவ்வொரு பிரச்சனை வந்து விடுகிறது. என் அன்பான சகோதரனே சகோதரி, இந்த வேத புத்தகத்தில் ஒரு குடும்பத்தை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். எருமியா 35 அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை படித்து பாருங்கள். எருமியாஸ் 35 அதிகாரம் முதல் 10 வசனங்கள். அதுல யோனதாப் என்று சொல்லும் ஒரு மனிதன், அவர் இப்போ உயிரோடு இல்லை, அவருடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, அந்த தகப்பனார் இறந்து போனார், பிள்ளைகள் எல்லாரும் வாலிப பிள்ளைகள். இப்பொழுது எருமியாஸ் என்று சொல்லும் அந்த தெய்வ ஊழியர் ஆண்டவர் அந்த எருமியாஸுக்கு சொல்லுகிறார், நான் உனக்கு சொல்லுகிறபடி அந்த பிள்ளைகளுக்கு நீ ஒரு பரீட்சையை வைப்பாயாக. நல்ல கவனிங்க, தகப்பன் இல்லாத வாலிப பிள்ளைகளுக்கு கடவுள் ஒரு ஊழியர் அனுப்பி சொல்றாரு, நான் உனக்கு என்னமெல்லாம் சொல்றனோ அப்படியே அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்களுக்கு நீ ஒரு பரீட்சை வைக்கணும். என்ன பரீட்சை? பைபிள் சொல்லுது. எருமியா சிறுகதரிசி என்ன செய்தார்? அந்த பிள்ளைகளை வர சொன்னார். வந்தார்கள் கோவிலுக்கு பின்னறையில் அவர்களை கொண்டு போனார். அவங்க ரொம்ப பயபக்தியோடு உள்ள போனாங்க, ஏன்னா கோவிலுக்கு பின்னால வீடாச்ச போனார். உள்ள போனவுடன் அவர்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. ஏன் இவர் எங்களை கூப்பிட்டார்? இவர் எங்களை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த கடவுள் ஊழியர் எங்களை எதற்காக அழைத்தார்? அவர்களுக்கு தெரியல. உடனே அந்த கடவுள் ஊழியர் என்ன செய்தார்? ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல் ஆண்டவர் அவருக்கு என்னமெல்லாம் சொன்னாரோ அந்த பரீட்சை அவர்களுக்கு வைக்கிறார். பைபிள் சொல்லுகிறது, அந்த பிள்ளைகளுக்கு முன்னால அவர் மதுபான பானைகளை கொண்டு வந்து, அந்த மதுபான பாட்டல்களை கொண்டு வந்து வைக்கிறார். ஒருத்தன் இந்த பையன்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம், என்ன இவர் இவ்வளவு பெரிய கடவுள் ஊழியர், இவரை பற்றி நம்ம அப்பா உயிரோடு இருந்த போது எவ்வளவு பெரிய மரியாதையை சொல்லியிருக்கிறார். இவர் என்னடா உள்ளவே சாரா கடை வச்சுன்னு இருக்கிறாரு. ஒருத்தன் முஞ்ச ஒருத்தன் பார்த்துக் கொள்கிறான், இருந்தாலும் ஒன்றுமே பேசக்கூடாது என்று சொல்லி பயபக்தியோடு இருக்கிறார்கள். அவர் கொண்டு வந்து 4-5 பாட்டில் வச்சார். ஆண்டவர் சொல்றாரு, இப்படி எல்லாம் நீ அந்த பிள்ளைங்களுக்கு செய்யணும். அவர் பாட்டில் வச்சுட்டு அந்த பையன்களை பார்த்தா, சரி ஐயா என்ன விஷயம், எதுக்காக எங்களை வர சொன்னீர்கள்? அவர் சொன்னார், ஓய் விஷயமா? விஷயத்தை பின்னால பாத்துக்கலாம், முதல்ல கொஞ்சம் சாப்பிடுங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க, முதல்ல சாப்பிடுங்க. வந்து உங்களுக்கு ஒரு விருந்து வைக்கணும் இல்ல, முதல்ல சாப்பிடுங்கப்பா, சாப்பிட்டுட்டு பின்னால நிதானமா பேசலாம். அவர்கள் அப்படியே ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த எருமையா சொல்லுகிற, என்னப்பா தம்பிமார்களே, இன்னும் நீங்க இவ்வளவு நேரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீங்க இப்படி மௌனமா இருக்கின்றீர்களே, சாப்பிடுங்க. நம்ம பிள்ளைங்க இருந்து என்ன கதி? முதல்ல அவரை கேட்டிருப்பாங்க, சார் 4 தானா, 4 பாட்டிலா? நாங்க மொத்தம் 4 பேர் இருக்கிறோம், 4 பாட்டில், 4 பேருக்கு சரியா இருக்குமே, உமக்கு இல்லாத இல்ல போயிடும், இன்னும் 2 கொண்டு வரோம். என்ன நடக்கணும் யோசனை பண்ணி பாருங்க. அன்பான சகோதரனே சகோதரிய, அங்க என்ன நடந்தது? அந்த பிள்ளைகள் அவர் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறார்கள்.
இது கடவுள் எரேமியாவுக்கு சொல்லுகிற பரீட்சை. நான் இப்படித்தான் செய்ய சொல்றேன், நீ அப்படித்தான் செய்யணும். ஆண்டவரே சொல்றாரு, அவங்க முன்னாடி மதுபான பாட்டில் கொண்டு வந்து வை, நான் சொல்றபடி செய். அப்படி வச்சுட்டார். அப்ப அந்த பையனுங்க சொன்னாங்க, என்ன தெரியுமா, ஐயா எங்கள் தகப்பன் யோனதாப் என்பவர் உயிரோடு இருந்தபோது அவர் மதுபானம் அருந்தவில்லை, மற்றவருடைய பொருளை அவர் அபகரிக்கவில்லை, ஆகவே அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், நீங்கள் மதுபானம் அருந்தாமலும் அடுத்தவருடைய பொருளை அபகரிக்காமலும் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை, ஆனாலும் எங்கள் தகப்பனுடைய வார்த்தையை நாங்கள் ஒருபோதும் மீற மாட்டோம். கவனித்து பார்த்தீர்களா அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்திற்குள் வர வேண்டும் என்றால் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. நீங்க அந்த நல்ல ஒழுக்கத்தில் நடந்து காட்டுங்க. அந்த பிள்ளைகள் தெருவில் யார் யாரையே பார்த்துவிட்டு அதே போல நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவங்களுக்கு நீங்க ரொம்ப சுலபமா டீச் பண்ணிடலாம். நீ எந்த சொசைட்டில யாரையெல்லாம் பார்த்து எப்படியெல்லாம் வாழணும் நினைக்கிறியோ அதே சொசைட்டில தான் நானும் இருக்கிறேன். நீ என்ன பார்த்து தான் நடக்கணும். ஆம், கற்றுக் கொடுங்கள். பெற்றோர் இடத்துல இருக்கிற அந்த ஒழுக்கம், அந்த தெய்வ பயம் இருந்தது என்று சொன்னால் இந்த பிள்ளைகளை தப்பான வழிக்கு போனார்கள் தலைமையில கை வைத்துக் கொண்டு புலம் வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் தன் மகனை அனுப்புவார் கடைக்கு, மதுபான பாட்டில் வாங்கி கொண்டு வா, போதைப் பொருளை வாங்கி கொண்டு வா என்று. சின்ன பையனா இருந்த போது அவன் ஓடுவான் கடைக்கு. அவன் வாங்கி கொண்டு வந்தான். கடைசியில் இந்த ஆள் பல நோய் வாய்ப்பட்டார். இது போன்ற கூட்டங்கள் ஒன்றில் போய் உட்கார்ந்தார். தான் செய்ததெல்லாம் தவறு என்று சொல்லி மனம் திரும்பிட்டார். இவர் மனம் திரும்பிட்டார். இப்ப அவன் ஆரம்பிச்சிட்டான். இப்ப இந்த ஆள் அவனை நினைச்சு அழுது நிற்கிறார். ஒரு ஒரு கூட்டத்திலையும் போய், ஐயோ நான் குடிகாரனா இருக்கும் போது தினமும் ரெண்டு பாட்டில் குடிச்சேன், இப்ப அவன் நாலு பாட்டில குடிச்சு நிற்கிறான். கவனிச்சு பார்த்திருக்கலாம். அன்பான பெற்றோர் மாறு, இன்றைக்கு நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் உங்களை கொண்டு வராமல் எதையெல்லாம் சுலபமாக செய்து விடுகின்றீர்களோ அதையெல்லாம் உங்க பிள்ளைகள் நாளைக்கு உங்க கண் முன்னாலே செய்து காட்டப் போகிறார்கள். ஒருவேளை நாளைக்கு நீங்கள் திருந்து விடலாம், ஆனா உங்க பிள்ளைகளை உங்களால திருத்த முடியுமா? யோசித்து பாருங்க. ஆகவே உங்களுக்கு தெய்வ பயம் இருந்தது என்று சொன்னால் நீங்கள் தவறானவைகளை தவிர்த்து விடுவீர்கள். தவறான பேச்சு உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கும். நீங்க நாலு பேரை பத்தி உங்க வீட்டில் பேச மாட்டீர்கள். உங்க பிள்ளைகள் இருக்கும்போது சொல்லுவீர்கள், இல்லை அப்படி மற்றவர்களை பற்றி நாம பேசுவது தவறு, அப்படி நாம செய்யக்கூடாது. நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் உங்க பிள்ளைகள் அதே காரியத்தை பின்பற்றுவார்கள். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை பார்த்து எதாக ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறோம். அதனாலதானே கெட்டு போன பழக்க வழக்கங்கள் எல்லாம் வருகிறது. அப்படி என்றால் உங்க பிள்ளைகள் உங்களிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அன்பு, உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த ஒழுக்கம், உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த அடக்கம், உங்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய அந்த பரிசுத்தம் எங்க? அது ரொம்ப சுலபம் இல்ல கற்றுக் கொடுப்பது, ரொம்ப அவசியம். ஒரு முறை ஒரு பெண் இது போன்ற ஜப கூட்டத்துக்கு வந்திருந்தாள். சண்டே கிளாஸ்க்கு அவ வந்திருந்தாள். அவ லேட்டா வந்தா. அந்த கேர்ள் லேட்டா வந்ததோட மாத்திரமல்ல, அந்த பொண்ணு வந்து மினி ஃபிராக் போட்டுன்னு வந்துட்டா, தொடைக்கு மேல ஒரு மினி ஃபிராக். அப்ப அந்த சண்டே கிளாஸ் வச்சிருந்தவங்க பார்த்துட்டு, ஐயோ மினி ஃபிராக்கோட இவ்வளவு பெரிய ஒரு யங் கேர்ள் மினி ஃபிராக் போட்டுட்டு வந்திருக்கிற, நீ வந்தது சண்டே கிளாஸ்க்கு, கிளப்புக்கா வந்திருக்கிற, நீ மினி ஃபிராக்கோட வந்திருக்கிறியே, இது உங்க அம்மா பாக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொன்னா, மிஸ் வர அவசரத்துல எங்க அம்மா டிரெஸ் தான் நான் போட்டுன்னு வந்துட்டேன்னு சொன்னாவ. கவனித்து பாத்தீங்களா, வர்ற அவசரத்துல அவங்க அம்மா ஃபிராக்க இவ போட்டுன்னு வந்துட்டாலும். என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, தெய்வ பயம் என்பது உங்களை ஒழுக்கத்தில் கொண்டு வரும்,
உங்கள் பிள்ளைகளை ஒழுக்கத்தில் கொண்டு வரும். இந்த நாட்டிலே இந்த கலாச்சாரம் அந்த கலாச்சாரம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். இந்த கலாச்சாரம் எல்லாம் எப்ப வளர்ந்து தெரியுமா? 25 வருஷத்துக்கு பின்னாலதான் வளர்ந்துக்குது, அதுக்கு முன்னாடி எல்லாம் இல்ல. இதே நாட்டிலே கடவுளுக்கு பயந்து நடக்கிற ஜனங்களும் 10 பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள், உங்களுக்கு தெரியுமா? ஆகவே யார் யாரையும் குப்பை போல வாழ்கிறவர்களை பார்த்து நீங்களெல்லாம் காப்பி அடிக்க வேண்டாம், அவர்களை போலெல்லாம் நீங்க ஒரு முன்மாதிரியா இருங்க. உங்களை பார்த்து, உங்களுடைய ஒழுக்கத்தை பார்த்து அவர்கள் தங்களிடத்தில் ஒழுக்கத்தை கற்றுக்கொள்ளட்டும். நீங்க ஒரு முன்மாதிரியா இருக்கணும். இந்த நாட்டில் மிக முக்கியமான இந்த ஒழுக்கத்தை பற்றி இன்றைக்கு பல பிரச்சனைகள். எல்லாருக்குமே கேர்ள் ஃபிரெண்ட், எல்லாருக்குமே பாய் ஃபிரெண்ட் இருக்கணும். அது இப்ப ரொம்ப சர்வசாதாரணமா வளர்ந்திருக்கிறது. வெரி குட், கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்குது. எல்லாருக்கும் கேர்ள் ஃபிரெண்ட், எல்லாருக்கும் பாய் ஃபிரெண்ட் இருக்கணும். சரி, இப்ப ஒரு பாய்க்கு 4 கேர்ள் ஃபிரெண்ட், 2 வருஷத்துக்கு ஒருத்தர் மாத்தினே இருந்தான்னு வச்சுக்கோமே. இந்த ஆளை எந்த கேர்ள் ஆகலாம் நாளைக்கு மேரேஜ் பண்றதுக்கு உண்மையான மனதோட நம்புவாளா? யோசனை பண்ணி பாருங்க. அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு நீ ஒரு பாய் ஃபிரெண்ட், கேர்ள் ஃபிரெண்ட் என்று சுற்றி கொண்டிருக்கிறாய். அந்த சுற்றுகிறவர்களோட தான் நீ கடைசி வரைக்கும் வாழ போறியா இல்லையா? 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு பாய் ஃபிரெண்டு, அதுமா 13th ஸ்டாண்டர்ட் போகும்போது ஒரு பாய் ஃபிரெண்டு, யூனிவர்சிட்டிக்கு போனவனு பாய் ஃபிரெண்டு என்று உன் வாழ்க்கை இருந்தா உன்னுடைய எதிர்காலம் கடைசியில் பாய் பாய் ஆயிடும். அன்பானவர்களே, இவெல்லாம் அசுத்தமான ஒரு காரியம். முதலாவது வாலிப வயசில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கடவுள் முதலாவது பாய் ஃபிரெண்டா இருக்கட்டும். அதுக்கு பின்னாடி தாய் தகப்பன் ஃபிரெண்டா இருக்கணும். இந்த வாலிப வயசுல பெற்றோர் இந்த பிள்ளைகளுக்கு ஃபிரெண்டா இருக்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவங்க தான் அவங்களுடைய ஃபிரெண்ட்ஸ், நியரஸ்ட் அண்ட் டியரஸ்ட் ஃபிரெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் தான். அதுக்கு பின்பு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வரும் பொழுது அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை ஃப்ரெண்டோடு அவங்க போயிடுவாங்க. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும். ஆகவே நீங்க யார் யாரை பார்த்து நீங்கள் குப்பை போல நீங்கள் வாழ முடியாது, வாழக்கூடாது. இது இன்றைக்கு சரிப்பட்டு வரலாம், நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கை அமைக்கப்படும் பொழுது அது ஒரு காலம் சரிப்பட்டு வராது. தெருவே சுத்தி கொண்டிருக்கிற வாலிப பையனா இருந்தாலும் கூட இந்த பொண்ணு இதுவரைக்கும் 4-5 பாய் ஃபிரெண்டோட சுத்தினவ என்று கேள்விப்பட்டால் அவளை ஒரு காலம் நிம்மதியாக அவன் வாழ வைக்க மாட்டான். அன்பானவர்களே, அதனாலதான் இந்த நாடுகளிலே எவ்வளவு சொல்ல முடியாத குழப்பங்கள், சொல்ல முடியாத பிரச்சனைகள். எபிரேயர் 13 அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். எபிரேயர் 13:4 அந்த வசனத்தில் ஒரு எச்சரிக்கை நமக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது, அதாவது திருமணம் என்பது மிகவும் மேன்மையானது. த மேரேஜ் இஸ் ரெவரன்ஸ். திருமணம் என்பது மரியாதைக்குரிய ஒன்று. அடுத்த வசனம், திருமணம் மட்டும் உங்களை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதிருங்கள். பைபிள் போதிக்கிறது, திருமணம் வரைக்கும் உங்களை அசுத்தப்படுத்திக் கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் வேசி கல்லரையும் உபச்சாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். பார்த்தீர்களா? திருமணம் என்பது ஒரு ஹோலினஸ், அது ஒரு புனிதமானது, அது ஒரு பரிசுத்தம். உங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் எண்ணங்களை காத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் எண்ணங்கள் அசுத்தமாயிருந்தால் உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியாது. உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளாவிட்டால் நாளைக்கு திருமணம் என்பது ஆசீர்வாதமாயிருக்காது. அது கண்ணீரும் கவலையும் அவமானமும் கூச்சலும் குழப்பமும் சந்தேகம் உள்ளதா இருக்கும் இல்லை? அன்பானவர்களே, பைபிள் சொல்லுகிறது திருமணம் ஒரு பரிசுத்தம். த மேரேஜ் இஸ் த ஹோலினஸ். திருமணம் மட்டும் உன்னை காத்துக்கொள், உன் திருமண வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ஆக வாலிப பிள்ளைகளுக்கு கடவுள் ஒரு நண்பரா இருக்கட்டும், பெற்றோர் ஒரு ஃப்ரெண்டா இருக்கட்டும், நண்பரா இருக்கட்டும்.
அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் அமையும் பொழுது அவருடைய கணவன், அவருடைய மனைவி, அவருக்கு பாய் ஃப்ரெண்டும் கேர்ள் ஃப்ரெண்டும் அவங்க மாறட்டும். ஹல்லேலூயா. அவங்க ஆசீர்வாதத்தோடு நடப்பார்கள். இப்படி இந்த சொசைட்டியில வாழ முடியுமா? சொசைட்டி பற்றி நீ கவலைப்படாத, உங்க குடும்பத்தில் வாழ முடியுமா முடியாதா சொல்லுங்க சத்தமா. முடியும், வாழ முடியும். உங்க வீட்டில் இருக்க தாய் தாப்ப இல்ல இல்ல, உனக்கு ஒரு கேர்ள் ஃபிரண்ட் இருந்தா தான் என் வீட்டுக்கு நீ வரணும் என்று நீங்க சொல்ல முடியுமா? இல்ல உனக்கு ஒரு பாய் ஃபிரண்ட் இருந்தா தான் நம்ம வீட்டுக்கு நீ வர முடியும் என்று நீங்க சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியாது. ஆகவே நீங்க தெருவு பற்றி கவலைப்படக்கூடாது, உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 5:8 படித்து பாருங்கள். பைபிள் என்ன சொல்கிறது பாருங்கள். 1 தீமோத்தேயு 5:8 ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவவிசுவாசியில் கெட்டவனுமாயிருப்பான். அன்பான பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் என்ன சொல்கிறது பாருங்க. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் குறிப்பாக தன் குடும்பத்தாரை விசாரிக்க வேண்டும். அவங்க வாழ்க்கை முறைகளை, அவங்க ஒழுக்க முறைகளை, அவங்க வாழும் முறைகளை, அவங்களுடைய செயல்முறைகளை நாம கவனிக்கணும். நம்ம வீட்டு பிள்ளைகள் எப்போ வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் போகலாம், எங்க வேண்டுமானாலும் சுற்றலாம், எங்க வேண்டுமானாலும் தெருவில் இருக்கலாம், கடைசியில் வீட்டுக்கு வரலாம், நாம் மாத்திரம் கடவுள் பக்தி உள்ளவர்களா இருக்கலாம் என்ற எண்ணத்தில் நாம் வாழ முடியாது. பைபிள் என்ன சொல்லுறது பாருங்க. ஒருவர் தன் சொந்த ஜனங்களையும் குறிப்பாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுத்தவனும் அவ விசுவாசியில் கெட்டவனுமா இருப்பான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மை விசுவாசி என்று சொல்லி, நம்மை கடவுள் நம்பிக்கையுள்ளவர்கள் என்று சொல்லி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம் குடும்பத்தாரை நாம் விசாரிப்பதில்லை, நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் கேட்பதில்லை, அவங்க துயரங்களை விசாரிப்பதில்லை, அவங்க துக்கங்களை விசாரிப்பதில்லை, அவங்க பிரச்சனை நாம் விசாரிப்பதில்லை, அவங்க தேவைகளை நாம் விசாரிப்பதில்லை, அவங்க வாழ்க்கை தாறுமாறா இருப்பதை கூட நாம் ஒரு நாளும் கேட்கிறதே இல்லை. ஆனா அவர்கள் நமக்கு சகோதர சகோதரர்களா இருக்கிறார்கள். நாம் பக்தர்களா இருக்கிறோம், கடவுளை நம்புகிறோம், நாம் கடவுளை தேடுகிறோம். ஆனால் நாம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளையோ, நம்முடைய குடும்பத்து பிள்ளைகளையோ நாம் விசாரிப்பதே இல்லை. அவர்கள் எங்கோ போகிறார்கள், எங்கேயோ சுற்றுகிறார்கள், எங்கேயோ வாழ்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் நாளைக்கு நாம் அந்த வீட்டில நிம்மதியாக இருக்க முடியுமா? சந்தோஷத்தோடு இருக்க முடியுமா? அல்லது பக்தியோடு தான் நம்மால் இருக்க முடியுமா? ஒரு காலம் இருக்க முடியாது. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் தன் குடும்பத்தை விசாரிக்க வேண்டும், தன் பிள்ளைகளை விசாரிக்க வேண்டும், தன் சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையை எப்படியாகலும் ஒழுக்கத்திலே வர கொண்டு வரும்படியாக நாம் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும், அவர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும், நமது அன்பினாலே அவர்களை கொண்டு வர வேண்டும், ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும். அன்புதான் காரணம். அதிகாரத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது. நம் அதிகாரத்தை பயன்படுத்தினால் அவர்கள் வேறு வழியில் போயிடுவாங்க. அன்புதான் அவர்கள் மேல் நாம் வைக்கிற அன்பு. நம்முடைய அன்புக்கு அவர்கள் அடிமைகள் ஆவார்கள். அதை பயன்படுத்தி அவர்களை ஆண்டவர் வழியில் கொண்டு வந்துடணும். நாம் அப்போதான் நம்ம விசுவாசிகள். மாறாக நாம் நம்ம வீட்டை பத்தி கவலைப்படாம, நம் குடும்பத்தை பத்தி கவலைப்படாம, நம்ம பிள்ளைகளை பற்றி எல்லாம் கவனிக்காம நாம் மாத்திரம் கடவுள் 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 என்று சொல்லிக்கொண்டு நாம் வாழ்ந்து விட்டோம் என்றால் நாம் கெட்டவர்களும் அவவிசுவாசிகளுமா இருப்போம் என்று பைபிள் சொல்லுகிறது. என் அன்பான தெய்வ ஜனமே, வசதியான நாடுகளிலே வாழலாம் என்று நீங்கள் எல்லாரும் வந்திருக்கலாம். வசதிகள் இருக்கிறது, டாலர் இருக்குது, பணம் இருக்குது. ஆனால் இந்த நாடுகளிலே குடும்பங்களிலே பண்பாடு இல்லாமல் போனது, நிம்மதி இல்லாமல் போனது, சந்தோஷம் இல்லாமல் போனது. எந்த வாழ்க்கைக்காக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையை இந்த நாட்டில் எல்லாம் அப்படியே உடைந்து சிதறிக் கொண்டு போவதை நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நாட்டில் நாம் எப்படி வாழணும்? பிலிப்பியர் 2:14 பாருங்க, பவுலை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, கோணலும், பிலிப்பியர் 2:15 கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில நீங்கள் கபடத்தவர்களும் மாசற்ற பிள்ளைகளமா இருக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. கோணலும் மாறுபாடுமான சந்ததியில நீங்கள் கபடற்றவர்களும் மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்க வேண்டும். அநியாயம் உண்டு, அக்கிரமங்கள் உண்டு, மோசநாசங்கள் உண்டு, துரோகங்கள் உண்டு, வேசித்தனங்கள் உண்டு, கெட்ட நடத்தை உண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஜனங்க மத்தியில நாம் எல்லாரும் மாசு மறுவற்றவர்களாய், உண்மையும் உத்தமமும் ஒழுக்கமும் உள்ள ஜனங்களாய் நாம் வாழ்ந்து காட்டுவது தேவனை மகிமைப்படுத்துவதற்கு அர்த்தமாகும். ஹல்லேலூயா. சோதோம் கொமராவை பற்றி படிக்கிறோம். சோதோம், சோட்டோம் என்று சொல்வது லெஸ்பியன் என்று சொல்வார்களே, சோட்டோம். எபிரேய வார்த்தையில் அந்த சோட்டம் என்பது ஆங்கிலத்தில் லெஸ்பியன், ஆண்கள் ஆண்களோடு, பெண்கள் பெண்களோடு வாழ்வது. அது சோதோம் கொமராவில் இருந்தது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது அந்த நாட்டிலே தான் லோத்து எனும் நீதிமான் வாழ்ந்தார். ஒருத்தர் எங்க பரிசுத்தமா வாழ்ந்தான் பாருங்க, ஆண்கள் ஆண்களோடு, பெண்கள் பெண்களோடு, லெஸ்பியன் வாழ்க்கை வாழ்ந்த இடத்துல தான் அந்த லோத்து நீதிமானாய் வாழ்ந்தாராம். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய துதிகள், நம்முடைய ஜபம், நம்முடைய மன்றாட்டு, நம்முடைய தேவை, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய எல்லா காரியமும் இந்த கோணலான இந்த சமுதாயத்தில் நம்மை நல்லவர்களும் உத்தமர்களுமாய் வைத்திருக்க வேண்டும். உங்களுடைய குடும்பம் அது பாதுகாக்கப்பட வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆகவே அங்க நிக்காத, இங்க நிக்காத, அங்க பார்க்காத, இங்க பார்க்காத, டிவியை பார்க்காத, அங்க இந்த ஜன்னலை பார்க்காத, கதவுல பார்க்காத என்று சொல்லுங்கள் என்று இங்க போதிக்கவில்லை. எதை பார்க்கணும், எதை பார்க்க கூடாது, எதுல நடக்கணும், எதுல நடக்க கூடாது என்று நீங்கள் நடந்து காட்டுங்கள், சொல்லிக் கொடுங்கள். சில பேர் என்ன செய்வார்கள், சில பெற்றோர் பிள்ளைங்க கண்ணு முன்னாலே அவங்க கண்டதெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார்கள். இதை பார்த்து பிள்ளைங்களும் காப்பி அடிச்சுட்டு நாளைக்கு பேசும்போது நீ அப்படியெல்லாம் பேசாது என்று சொல்லுவார்கள். அவங்க பேசினதுக்கு யார் காரணம், இவங்க தான் காரணம். பிள்ளைங்கள் கண் முன்னாலே இவங்க கண்டதெல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பார்கள் டிவியில. அவங்க அப்படி போனோன்னு அதே பிள்ளைகள் அதை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அப்ப நீங்க கோவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பு நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருக்க அதையே ஒரு பாடமாக உங்க பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, அவர்களும் பின்பற்றுவார்கள். இந்த கொர்நேலியுசு தன்னோடு தன் குடும்பத்தாரோடு தேவனுக்கு பயந்தவர். ஹல்லேலூயா. ஆகவே தேவன் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். என்கிற அந்த மனிதன் முதலாவதாக தெய்வ பக்தி உள்ளவராக அவர் இருந்தார். இரண்டாவதாக தன் குடும்பத்தாரோடு கூட தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு குடும்பமாக அவர் இருந்தார். பாவங்களை விட்டவர்களாய், நீதி நேர்மை உண்மையிலே அவர்கள் வாழ்ந்தவர்களாக, அவரும் அவருடைய பிள்ளைகளும் அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். மூன்றாவதாக இந்த வசனம் சொல்கிறது, அப்போஸ்தலர் 10:2 பாருங்கள், அவர் தான தர்மங்கள் செய்யும் மனிதனாக அவர் இருந்தார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, எவரிடத்தில் தெய்வ பக்தி உண்டோ, எவர் ஒருவர் தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அவர்களிடத்தில் தான் மனதுருக்கம் இருக்கும். மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கண்ணீர் வடிக்கிறவர்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும், விடப்பட்டவர்களுக்கு நாம் ஆறுதல் தர வேண்டும், பசித்தவருக்கு உணவு கொடுக்க வேண்டும். அந்த எண்ணம் யாருக்கு இருக்குன்னு தெரியுமா, தேவனுக்கு பயந்து வாழ்கிறவர்களுக்கும் தெய்வ பக்தி உள்ளவர்களுக்கு தான் அது இருக்கும். லூக்காஸ் 6:38 பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்தார். லூக்காஸ் 6:38, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். என்ன செய்ய வேண்டுமா, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அநேகமாக நம்முடைய கத்தோலிக்க மக்களுக்கெல்லாம் தெரிந்தது ஒரே ஒரு விஷயம்தான், கேளுங்கள் கொடுக்கப்படும். பிறந்ததிலும் சாவர் வரைக்கும் இது ஒன்ன தவிர வேற எதுவும் தெரியாது கேத்தலிக்ஸ்க்கு. கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்டுனே இருக்கிறது. கடவுளுடைய அங்க கஜானாவே காலி ஆயிடணும். இவங்க ஒருத்தர் மாத்திரம் தான் தின்னு இருப்பாங்க, அப்படியே இவங்க முன்னுக்கு வந்த மாதிரியும் தெரியல. கேளுங்கள், கொடுக்கப்படும். எந்த நாட்டில் போனாலும் கேட்கறதான், எந்த இடத்துல போனாலும் கேட்கறதான், எந்த நேரம் பார்த்தாலும் கேட்கறதான். எல்லா ஜபமும் கேட்கிற ஜபம் தான் அன்பானவர்களே. அப்படி கேட்டு 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 நீங்க பெற்றுக்கொண்டது என்ன? இல்ல, உங்களிடத்தில் ஆசீர்வாதங்கள் அதிகமாக உருவாக வேண்டும் என்றால் நீங்கள் கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கொடுங்கள், கொடுக்கப்படும். நீங்கள் கொடுக்க கொடுக்கத்தான் தேவன் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் தேவை என்றால் நீங்கள் கொடுக்க வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அது உங்களுக்கு கொடுக்கப்படும், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வேத புத்தகத்தில் சரப்தே என்று சொல்லும் ஒரு விதவையின் வீட்டுக்கு எலியா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புகிறார். அந்த நாட்டில் பஞ்சம் இருக்கிற நேரத்தில் ஒரு விதவையின் வீட்டுக்கு தேவன் தன் ஊழியனை அனுப்புகிறார். ஏன் அந்த ஊழியனை அங்க அனுப்பணும்? அந்த ஊரில் எத்தனை ஆயிரம் வீடு இருந்தது. அப்படி இருக்கும்போது தேவன் தன் ஊழியனை ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு மாத்திரம் அனுப்புகிறார். அருமையானவர்களே, இப்படிதான் இன்றைக்கும் கூட ஒரு தெருவில் எத்தனையோ வீடுகள் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புவார் என்றால் அதில் ஒரு மறைப்பொருள் இருக்கிறது. பாருங்கள், அந்த நாட்டில் பஞ்சம் உள்ள நாட்டில் ஒரு விதவை தன் பிள்ளையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளிடத்தில் இருப்பது ஒரு கைப்பிடி மாவுதான். அப்போ இது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அம்மா உன்னிடத்தில் இருக்கிற அந்த கைப்பிடி மாவில எனக்கு ஒரு அப்பத்தையும் உனக்கு ஒரு அப்பத்தையும் உன் மகனுக்கு ஒரு அப்பத்தையும் நீ செய்ய வேண்டும். ஒரே ஒரு கைப்பிடி மாவு, அப்ப ஒரு அப்பம் மூன்று பேருக்கு செஞ்சாங்களா என்றால் எவ்வளவு குறைவா செஞ்சிருப்பாங்க பாருங்க. அவர்கள் செய்தார்கள், அந்த அப்பத்தில் ஒன்றை கொண்டு வந்து முதலாவது ஆண்டவருடைய ஊழியனுக்கு என்று அந்த விதவை வைத்தாள். அதை சாப்பிட்ட பின்பு அவர் சொன்னார், இந்த தேசத்தில் பஞ்சம் தீர மட்டம், உன் வீட்டில் இருக்கிற பானையில மாவு குறைந்து போக பஞ்சம் தீரு மட்டம், உன் வீட்டில் இருக்கிற பானையில மாவு குறைந்து போகாது, எண்ணெய் குறைந்து போகாது. என்ன ஆச்சரியம், அந்த பானை முழுவதும் மாவு நிரம்பியது, அந்த பாத்திரம் முழுவதும் எண்ணெய் நிரம்பியது. அப்படி என்றால் இந்த தேவ ஊழியனை அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு ஏன் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார்? அவள் ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த ஆசீர்வாதம் எங்கு ஆரம்பமா இருக்கிறது பாருங்கள், கொடுப்பதிலே. என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கும் தேவன் உங்களை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இயேசுவின் நாமத்தில் நீ கொடுக்க கற்றுக்கொள். தேவன் உனக்கு அவைகளை தருவார். நீதிமொழியின் புஸ்தகம் 19 அதிகாரத்தில் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். அருமையான ஒரு போதனை. நீதிமொழியின் புஸ்தகத்தில் 19 அதிகாரம் 17 வசனம், ஏழைக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்பவும் கொடுப்பார். அல்லேலூயா. ஏழைக்கு உதவி செய்கிறவன் கர்த்தருக்கே கடன் கொடுக்கிறான். அடிச்சு பார்த்திருக்கலாம், கடவுளுக்கே கடன் கொடுக்கிற ஒரு தொழில் இருக்குது. நீங்கள் ஏழைகளுக்கு உதவி செய்யும் பொழுது நீங்கள் கொடுத்ததை வட்டியோடு கூட சேர்த்து தேவன் உங்களுக்கு திரும்பவும் தருவார். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, கொடுப்பது என்பது ஒரு ஆசீர்வாதத்தின் காரியம். இந்த வேத புத்தகத்தில் அன்றைக்கு பிசாசு இயேசுவை சோதித்த போது இயேசு என்ன சொன்னார் பிசாசு இடத்துல? உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாமல் இரு என்றார், சோதிக்காமல் இரு, உன் ஆண்டவரை சோதியாமல் இரு, சோதிக்காமல் இரு. இந்த வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உன் தேவனை சோதித்து பார் என்று இதே வேத புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இதே வேத புத்தகம் தான், உன் தேவனாகிய கடவுளை சோதித்து பார்.
எந்த பைபிள் உன் தேவனை சோதிக்காதே 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 என்று சொல்கிறதோ அதே பைபிள் உன் தேவனை சோதித்து பார் என்று சொல்கிறது. மலாக்கியா 3 அதிகாரத்தில் இந்த வசனத்தில் பாருங்கள், மலாக்கியா 3:10 என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்கள் எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வந்து அப்பொழுது நான் வானத்தின் பலக்கணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை பொழிய மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எந்த பைபிள் உன் தேவனை சோதிக்காமல் இரு என்று சொல்லுகிறதோ, எந்த இயேசு பிசாசை உன் தேவனை சோதிக்காமல் அவருக்கு அடங்கிரு என்று போதித்தாரோ அதே பைபிள் சொல்லுகிறது உன் தேவனை சோதித்து பார். எதுல தெரியுமா? கொடுப்பதில. எதுல? கொடுப்பதில. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நீ ஒரு காசை ஆண்டவருக்காக நீங்கள் கொடுப்பதில் சோதித்து பார், டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க கொடுக்காமலே வாழ்ந்த காலத்தில் உங்களுடைய வருஷ வருமானம் என்ன? நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்திற்காகவும் மற்றவர்களுக்கு உதவியாகவும் கொடுத்த காலத்தில் உங்களுடைய வருஷத்தின் வருமானம் என்ன? சோதித்து பாருங்க உங்க வாழ்க்கை. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரியே என்றால் சத்திய வேதம் சொல்லுகிறது, கொடுங்கள் கொடுக்கப்படும். உனக்கு தினமும் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நீ தினமும் கொடுக்க வேண்டும். உதவுங்கள் மற்றவர்களுக்கு. வாழ முடியாமல் போன உங்கள் சகோதர சகோதரிகள், வாய்ப்பில்லாமல் போனவர்கள், பல தவறான பழக்க வழக்கங்களில் போய் கெட்டு போனவர்கள், உணவு இல்லாத வாய்ப்பில்லாதவர்கள், வாழ தெரியாதவர்கள், உதவுங்கள் இயேசுவின் நாமத்தில். ஓ, அவர்களுக்கு நான் கொடுத்தேன், அவர்கள் என்னை நன்றியே நினைக்கவில்லை, அதெல்லாம் வேண்டாம். அவர்கள் நன்றி நினைக்கிறார்கள் இல்லை, அது வேண்டாம். தேவன் நீங்கள் கொடுத்ததை நினைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் செய்யும் பொழுது அதை தேவன் உங்களுக்கு செய்வார். இந்த பைபிள் சொல்லுகிறது, எபிரேயர் 13:2 பாருங்கள், இந்த பைபிளில் அந்த சத்திய வாக்கியம் என்ன சொல்கிறது என்பதை பார்க்கலாம். எபிரேயர் 13:2 மிகவும் பொன்னான ஒரு வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனால் சிலர் தெரியாமல் தேவ தூதுவர்களையும் உபசரிப்பது உண்டு. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, யாரோ பசியாக ஆடு இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலையில உதவியில்லாத நிலையில உங்களை தேடி வருகிறார்கள். சில நேரத்தில் சம்மனுஷர்கள் கூட அந்த ஒரு உருவத்தில் உங்களை தேடி வந்து விடுவார்களாம். அதுக்காக ஒவ்வொரு ஆள் வரும்பொழுதும் பின்னால எட்டி பார்க்காதீங்க, ரக்கம் இருக்குதா இல்லையான்னு. என்ன சம்மனுசா இருக்கிறதுக்கு எதனா ஒரு அடையாளம் இருக்கணும் இல்ல, பின்னால் எதனா வாள்கள் இருக்குதா, ரக்கம் எதனா சின்னதா இருக்குதா, ஒளிச்சு வச்சுக்கிறதா, சம்மனுசு அப்படியெல்லாம் தேடி கொண்டிருக்க வேண்டாம். வசனம் சொல்லுகிறது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். இது எந்த மதத்திலாகலும் போதிக்கிறார்களா? அந்நியரை ஆதரியுங்கள் என்று சொல்லி இல்ல, கிறிஸ்தவம் போதிக்கிறது அந்நியரை ஆதரி. அவன் எந்த ஜாதியோ மதமோ இனமோ குலமோ கோத்திரமோ அது வேண்டாம். அவன் கடவுளால் படைக்கப்பட்டவன், இயேசுவால் படைக்கப்பட்டவன், அவனுக்கு உதவி செய். ஆகவே இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களை அறியாமலே தேவ தூதுவர்களுக்கு சில நேரத்தில் உதவி செய்து விடுகின்றீர்களாம். ஒரு முறை பிரான்சிஸ் அசிசியின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். ரோமையில் கடுமையான குளிர், ரோமையில் இருந்த சமயம் எங்க பார்த்தாலும் ஸ்னோ கொட்டியிருக்குது, கடுமையான குளிர். செப்டம்பர் அக்டோபர் மாதங்களெல்லாம் ரோம் ஐரோப்பா நாடுகள்லாம் கடுமையான குளிரா இருக்கும். அந்த கடுமையான குளிரில ஒரே ஒரு மேல் போர்வையை போர்த்தி கொண்டு பிரான்சிஸ் அசிசி தெருவில் போய் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவனுக்கு தன் பாக்கெட்டில் கைவிட்டார், காசு இருந்தது கொடுத்தார். இன்னும் சற்று தூரம் சென்றார், அங்கே மேல் ஆடை கூட இல்லாமல் ஒரு பிச்சைக்காரன் நெடுங்கிக் கொண்டிருந்தான். அசிசி அவனை பார்த்தார். கொடுக்க வேண்டும் என்ற இதயம் அவருக்கு இருக்கிறது, அதனால பாக்கெட்ல இருந்த காசை கொடுத்துட்டார்.
இந்த பிச்சைக்காரனை பார்த்தால் மேல் ஆடை இல்லாமல் அந்த குளிரலை நடுங்கிக் கொண்டிருக்கிறான். அப்ப அவர் பாக்கெட்டில் பார்த்தாராம், காசு இல்லை, என்ன செய்யலாம்? உடனே அவர் முடிவெடுத்தார், தன் மேல போர்த்திருந்த அந்த போர்வையை அந்த பிச்சைக்காரன் மேல் போர்த்தி விட்டாராம். போர்த்தி விட்டு அவன் நன்றியோடு கையெடுத்து கும்பிட்டான். சற்று தூரம் போய் அந்த பிச்சைக்காரன் அந்த போர்வை போர்த்தி கொண்டிருந்தவன் எப்படி இருக்கிறான், அவன் எப்படி சந்தோஷமா இருக்கிறான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டு சற்று தூரம் போய் பின்னால் திரும்பி பார்த்தால் அங்கு இயேசு கிறிஸ்து நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆமன் பானவர்களே, இது கதையல்ல, புனித பிரான்சிஸ் அசிசின் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். அங்கு இயேசு அந்த மேலாடை இல்லாதவராய் குளிரில் நடுங்கிக் கொண்டிருந்தவராய் இருந்திருக்கிறார். அப்போ இந்த கொடுக்கிற இதயம் என்பது நம்ம ஆளை பார்த்து கொடுக்கிறோமா, சூழ்நிலை பார்த்து கொடுக்கிறோமா, அந்தஸ்தை பார்த்து கொடுக்கிறோமா என்பதல்ல, கொடுக்கிற இதயம் நமக்கு இருக்க வேண்டும். மதர் திரேசா ஒரு முறை ஒரு பிச்சைக்காரன், ஒரு தொழு நோயாளி, ஒரு குஷ்டரோகி, மதர் திரேசாவை கல்கத்தாவில் ஒருத்தன் பார்த்து, அவருக்கு இந்த பிச்சைக்காரன் மதர் திரேசாவுக்கு 10 காசு கொடுத்திருக்கிறான். அவன் பிச்சைக்காரன், குஷ்டரோகி, அவன் மதர் திரேசாவை பார்த்த உடனே அவருக்கு தன்னிடத்துல இருந்த 10 காசு அந்த மதர் திரேசா கையில கொடுத்தானா. மதர் திரேசா அந்த 10 காசை வைத்துக் கொண்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த கையில எத்தனை லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் பல பேர் காணிக்கையாக எனக்கு கொடுத்திருக்கிறார்கள், இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யும்படி. ஆனால் இந்த பிச்சைக்காரன் தன்னிடத்தில் இந்த 10 காசை கொடுத்தான் இல்லையா, பல கோடிக்கு சமம் இந்த 10 காசு என்று மதர் திரேசா சொன்னார்கள். என் அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த கொடுப்பது என்பது கிறிஸ்துவின் குணம். இயேசு தன்னையே கொடுத்தார், பிதா தன் குமாரனை கொடுத்தார். அதைத்தான் நீங்களும் நானும் செய்யும்படி தேவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கொடுங்கள், கொடுக்கப்படும். கொடுங்கள், கொடுக்கப்படும். சோதித்து பாருங்கள், உங்கள் தேவனை சோதித்து பாருங்கள். உங்கள் ஆடம்பரங்களுக்கு, உங்களுடைய ஆட்டம் பாட்டங்களுக்கெல்லாம், உங்களுடைய எத்தனை விதமான ஆடம்பரங்களுக்கு எவ்வளவு ஆயிரங்களை நீங்கள் செலவழிப்பீர்கள், ஆனால் ஒரு வேளை உணவு கூட இல்லாமல், ஒரு ஆடை கூட இல்லாமல் எத்தனை மக்கள் எத்தனை ஊர்களிலே கஷ்டப்படுவார்கள். அவர்களை நினைத்து பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு கொடுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும், ஆசீர்வாதமாக அது மாற்றப்படும். மத்தேயு 25 அதிகாரம் 40 வசனத்தை படித்து பாருங்கள். ஆண்டவராக இயேசு சொன்னார், உங்களில் எளியோருக்கு நீங்கள் என்ன செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பசியாயிருந்தேன், உணவு கொடுத்தீர்கள். சிறையில் இருந்தேன், வந்து பார்த்தீர்கள். நோயாயிருந்தேன், ஆறுதல் சொன்னீர்கள். ஆடை இல்லாமல் இருந்தேன், ஆடை வாங்கி கொடுத்தீர்கள் என்று அந்த நாள் சொல்லுவாராம் மகிமையின் ராஜா. அப்போது அவர்கள் சொல்லுவார்கள், தேவனே, நீ எப்போது இப்படி எல்லாம் இருந்தீர்? அது இயேசு சொன்னார், உங்களில் எளியோருக்கு என்ன செய்தீர்களோ அதை எனக்குத்தான் செய்தீர்கள். இதுதான் கிறிஸ்தவம். ஹல்லேலூயா. ஆம், ஒரு தெய்வம் எளியவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பேசுகிறார். பாருங்க, உங்களில் எளியோருக்கு என்ன செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். என் பெயரில் வரும் ஒருவருக்கு நீங்கள் ஒரு பாத்திரம் தண்ணீரை குடிக்க கொடுத்தால் நீங்கள் எனக்கே கொடுத்தீர்கள், நீங்கள் அதற்கான பலனை பெற்றுக்கொள்வீர்கள். ஆமன் அவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு ஒரு பாத்திரம் தண்ணீரை குடிக்க கொடுக்கும் பொழுது தேவன் அதற்கான பலனை உங்களுக்கு கொடுக்க அவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே கொடுப்பது, இயேசுவின் நாமத்திலே கொடுப்பது, அது உங்களுக்கு திரும்பவும் பல மடங்கு கொண்டு வந்து கொடுக்கப்படும். பாருங்கள், இந்த கொர்நேலியு, அவர் தெய்வ பக்தி உள்ளவர், இரண்டாவது தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர். குடும்பத்தாரோடு அவரிடத்தில் என்ன இருந்ததா பாருங்கள், கொடுக்கிற இதயம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எவர் ஒருவருக்கு உண்மையான தெய்வ பக்தியும் தெய்வ பயம் இருக்கிறதோ, அவர் எந்த மதத்தாரா இருக்கட்டும், அவர்கள் கொடுக்கிற இதயம் இருக்கும், மனதிற்கும் இதயம் இருக்கும், ஆதரவு கொடுக்கிற இதயம் இருக்கும். இன்னைக்கு பல நாடுகளிலே, எத்தனை நாடுகளில் எல்லாம் இந்த கொடுக்கிற இதயம் மக்களுக்கு இல்லை, அவங்க ஏதோ ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை, அவர்கள் உண்மையான தெய்வ பக்தி இல்லை, தெய்வ பக்தியின் வேஷத்தை போட்டிருக்கிறார்கள். தெய்வ பக்தி என்பது அவர்களுக்கு உண்மையிலே இல்லை, அவர்களுக்கு மனதுருக்கம் என்பதே இல்லை. என் அன்பான சகோதரனே சகோதரியே, அந்த மனதுருக்கம் கிறிஸ்துவிடத்தில்தான் நமக்கு வருகிறது. அந்த தெய்வம் தான் அதை நமக்கு தருகிறார். நம்மிடத்தில் என்றைக்கும் அந்த உணர்வு கொடுக்கிற இதயம் நமக்கு என்றைக்கும் இருக்க வேண்டும். தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். கொர்நேலியோ அப்படிப்பட்டவராக அவர் இருந்தார். ஹாலேலூயா. கடைசியாக கொர்நேலியை பற்றி பைபிள் சொல்லுகிறது, கடைசி 4வது வசனம், அவர் எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் செய்கிறவராக இருந்தார். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் செய்கிறவராக அவர் இருந்தார். அப்படி என்றால் ஒரு வேலையும் செய்யாமல் இருந்திருப்பாரோ என்று என்ன தோன்றுகிறதோ, அப்படி அல்ல. எப்பொழுதும் ஜபம் செய்வது என்பது ஒரு வேலையும் செய்யாமல், ஒரு கடமையும் செய்யாமல், ஒரு காரியத்திலும் ஈடுபட்டு விடாமல், எப்ப பார்த்தாலும் கடவுளே 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 என்று நீங்கள் இருங்கள் என்று பைபிள் போதிக்கவில்லை. நாமும் அதை போதிக்க முடியாது. நீங்கள் ஜெபிக்கிற நேரம் என்று ஒன்று நிச்சயம் இருக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிடுறோம் இல்ல, அப்ப 1 நேரமாகலும் ஜெபிக்கிற இதை நமக்கு இருக்கணும் தானே. உடலுக்கெல்லாம் சாப்பிட்டு விட்டோம், நம்முடைய ஆத்மாவுக்கு சாப்பாடு ஜெபம் தான், கடவுள் வார்த்தை தான். நாம ஜெபிக்கிற எண்ணங்கள் அந்த உணர்வு ஒரு நாளைக்கு நிச்சயமா இருக்கணும். சரி, மற்ற காரியங்கள்லாம் நம் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அந்த காரியம் நேர்மையாகவும் நீதியாகவும் செய்யும் பொழுது அது ஜபத்திற்கு ஈடாகும். இந்த ஜப சிந்தை உள்ள மக்கள், தெய்வ பயம் உள்ள மக்கள் ஒரு காலம் சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. அந்த வழியில காசு கிடைக்கும், இந்த வழியில காசு கிடைக்கும் என்று சொல்லி நல்ல உடல் பலம் இருக்கும்போது, நல்ல வயசு இருக்கும் பொழுது, உழைக்கிற திறமை இருக்கும் பொழுது, உழைக்கிற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது, என்ன வேலை செய்தார்களை நான் உழைக்கணும் சம்பாதிக்கணும் என்ற எண்ணம் தான் உங்களுக்கு வருமே தவிர, சும்மா அப்படி அந்த பேர்ல பணம் வாங்குவோம், இந்த பேர்ல பணம் வாங்குவோம், அப்படி பணம் வாங்குவோம், இப்படி பணம் வாங்குவோம், அல்லது வீட்டில் இருக்கிற மற்ற இடத்துல காசு வாங்கி நாம ஊரை சுற்றி கொண்டிருப்போம் என்று எண்ணம், அந்த உண்மையான தெய்வ நம்பிக்கை கொண்ட, தெய்வ பயம் கொண்ட பிள்ளைகளுக்கு, ஜனங்களுக்கு வரவே வராது. ஏதாவதுலாம் ஒரு வேலையை நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும். என் அன்பானவர்களே, நீங்கள் செய்யக்கூடிய வேலை ஒவ்வொன்றும் நீதியாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது, அதுதான் ஜபம். ஆகவே எப்பொழுதும் ஜெபிப்பது என்பது எப்பொழுதும் உங்களுடைய செயல்கள் நீதியாகவும் நேர்மையாகவும் அது ஆண்டவரை துதிக்கக்கூடியதாகவும் அது இருக்கிறது. நெகோமியா, இந்த பைபிளிலே நெகோமியா என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது. நெகோமியா என்ற எபிரேய வார்த்தையை ஆங்கில மொழிபெயர்ப்பில் மொழிபெயர்ப்போம் என்று சொன்னால், நெகோமியா, நெகோ என்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்திலே நீ என்ற பொருள். நீ என்றால் என்ன அர்த்தம்? முழந்தால், முழந்தால் என்ற அர்த்தம் நீ, அதான் முழந்தால் என்று சொல்லுகிறோம். இந்த நெகோமியா என்ற அந்த பெயர் அவருக்கு எப்படி வந்திருக்கிறது என்றால், அவர் எப்பொழுதும் முழந்தாலில் இருந்து ஜெபிக்கிற ஒரு தீர்க்க தரிசியாக அவர் இருந்திருக்கிறார். ஒட்டகத்தினுடைய முழந்தால்கள் கீழே முழந்தால் போட்டு உட்கார்வதனால அது ஒரு தடித்த தோல் போல் இருக்குமாம், அப்படித்தான் இந்த நெகோமியாவுக்கு இருந்தது என்று சொல்லுகிறார்கள் சரித்திர ஆய்வாளர்கள். என்றால் அவர் எப்பொழுதும் மழந்தால் போடுகிறவர். தேவனுக்கு முன்பு ஒரு நாளைக்கு 11 முறை அவர் ஜெபித்திருக்கிறார். தானியலின் புஸ்தகம் 6:10 தானியல் ஒரு நாளைக்கு 3 முறை ஜெபித்திருக்கிறார். மார்க்கு 1:35 இயேசு விடியற் காலையில பிதாவை நோக்கி ஜெபித்தார். மத்தேயு 14:23 வாசித்து பாருங்கள், இயேசு மத்தியான நேரத்தில் போய் ஜெபித்தார். லூக்கா 6:12 வாசித்து பாருங்கள், இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். எபிரேயர் 5:7 படித்து பாருங்கள், அவர் பூமியில் இருந்த நாளெல்லாம் ஜெபித்தார். அன்பானவர்களே, அவர் ஜெபித்தார். விடியற் காலையில் ஜெபித்தார், மத்தியானத்தில் ஜெபித்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். அவர் சிலுவையிலே ஜெபித்தார் இயேசு. என் அன்பான சகோதரனே சகோதரிய, ஜெபம் தேவனோடு நம்மை ஒன்றிக்கிறது, உறவு வைக்கிறது. உங்களுக்கு வரங்கள் கொடுக்க வேண்டும், உங்களுக்கு வல்லமைகள் கொடுக்க வேண்டும், உங்களை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்கள் உள்ளத்தை பார்க்கிறார். நம்முடைய ஜபம், நம்முடைய துதி எல்லாம் இந்த கூட்டத்தோடு இருந்துட்டு போயிடக்கூடாது. இதோட அடுத்த கிழமைக்கு என்னைக்கு வழிபாடு நடத்துது அன்னைக்கு மாத்திரம் நம்ம ஜெபிக்கிறவளா இருந்துடக்கூடாது. ஜபந்தான் நண்பானவர்களே, ஜபிக்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவம் செய்கிறவர்கள் ஜபம் செய்ய மாட்டார்கள். ரெண்டையுமே சில நேரத்தில் சில பேர் செய்வார்கள், ரெண்டிலுமே உண்மை இல்லாமல் போய்விடுவார்கள். அன்பான சகோதரி, என் அன்பான சகோதரனே, ஜெபிக்கிறவராக இருந்தார் கொர்னலியஸ். முடிவு என்ன? தேவன் தன் தூதுவரை அவருடைய வீட்டுக்கு அனுப்பினார். கொர்னலியஸின் வீடு பரலோக ஆசீர்வாதங்களால் நிரம்பியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொர்னலியஸுக்கு சொல்லப்பட்டது, கொர்னலியுவே, உன்னுடைய பக்தி, உன்னுடைய தெய்வ பயம், உன்னுடைய தான தர்மம், உன்னுடைய ஜபம் பரலோகத்திற்கு வந்துவிட்டது. ஆகவே உனக்கு பதில் சொல்லுவதற்காக தேவன் என்னை உன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். எத்தனை இன்பம் பார்த்தீர்களா? நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் பரலோகத்திற்கு போகும். நாம் தரும் தான தர்மங்கள் பரலோகத்துக்கு போகும். நாம் செய்யும் ஜபம் பரலோகத்துக்கு போகிறது. நம்முடைய பக்தி பரலோகத்துக்கு போகிறது. அப்படி என்று சொன்னால் பரலோகத்திலிருந்து உடனுக்குடனே நமக்கு உடனுக்குடனே பதில் கொடுத்து அனுப்பப்படுகிறது. ஹாலேலூயா. என் அன்பான சகோதரனே, என் அன்பான சகோதரிகளே, பக்தி உள்ளவனை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட மக்களாக இந்த நாளிலிருந்து நாம் மாறுவோமா? கொர்னலியோ தெய்வ பக்தி உள்ளவரும், தேவனுக்கு தன் குடும்பத்தோடு பயந்து நடந்தவரும், தேவன் பேரில் ஏழைகளுக்கு தான தர்மங்கள் செய்கிறவரும், தேவனை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக அவர் இருந்தார். அவருடைய செயல்கள் எல்லாம் பரலோகத்திற்கு சென்றது, அங்கிருந்து மகிமை இறங்கி வந்தது. நம்ம எப்ப கொடுப்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். கிறிஸ்துவில் அருமையான சகோதரனே, அருமையான சகோதரிமார்களே, நமது வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையை கொண்டு வருவதுதான் நற்செய்தி பணி. இப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஆனா இனி நான் இப்படி இருக்க போகிறேன் என்ற தீர்மானம் எடுப்பதுதான் நற்செய்தி பணி. இந்த நற்செய்தி உங்கள் வாழ்க்கையை பாதிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொன்னார், என் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தை வெறுமையா என்னிடத்தில் வராமல் நான் சொன்னதை செய்யும். நீங்கள் துயரத்தோடு, துக்கத்தோடு, பிரச்சனையோடு, குழப்பத்தோடு, பாவத்தோடு, பல போராட்டங்களோடு வாழ்ந்து இது போன்ற வழிபாடுகளுக்குள் வந்து தேவனை தேடி திரும்ப அப்படியே ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, வெற்றியை கண்ட ஒரு வாழ்க்கை, கிறிஸ்துவுக்கு சாட்சியான ஒரு வாழ்க்கை, மற்றவர்களை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அதற்குத்தான் இந்த கூட்டங்கள் எல்லாம் நமது வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற ஒரு திருப்பு முனையை கொண்டு வருகிறது. தீர்மானம் செய்யுங்கள். தேவன் இதயத்தை பார்க்கிறார். தீர்மானம் செய்யுங்கள். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் என்ன தீர்மானம் எடுப்பீர்களோ அதற்கேற்ற பதிலை உங்களுக்கு கொடுக்க தேவன் காத்திருக்கிறார். கண்களை மூடுவோமா? கரங்களை உயர்த்துவோம். ஏன் ஒப்பு கொடுக்கிறேன் என்பதன் அடையாளமாக கரங்களை உயர்த்தி கண்களை மூடி ஒரு நிமிஷம் தேவனை நாம் எல்லாரும் துதிப்போம். தயவு செய்து எல்லாரும் துதிப்போம். தம்பிகள், தங்கைமார்கள், பிள்ளைகள், குழந்தைகள், பெரியோர்கள், உங்களுக்கு தெரிந்த வார்த்தையை சொல்லி துதியுங்கள், துதியுங்கள், போற்றுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள். அவர் தந்த செய்திக்கு நன்றி சொல்லுங்கள், இந்த செய்திக்கு நன்றி சொல்லுங்கள், பிரசன்னத்திற்கு நன்றி சொல்லுங்கள், துதியுங்கள், போற்றுங்கள், மகிமைப்படுத்துங்கள், மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். அவர் நல்லவர், அவர் உங்களை விடுவிப்பார், உங்களை உயர்த்துவார்,
உங்கள் குடும்பங்களை வந்து சேர்ப்பார், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கை தருவார், தடைகளை உடைப்பார், அபிஷேகத்தை கொண்டு வருவார், வல்லமையானவைகளை செய்வார், உடலை தொடுவார், ஞானத்தை தருவார், பாவத்தை மன்னிப்பார், நோயிலிருந்து சுகத்தை தருவார், நோயிலிருந்து சுகம், தீமையிலிருந்து விடுதலை, கண்ணீரிலிருந்து விடுதலை, இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வருவோம். ஆசீர்வாத வாழ்க்கை நாம் பெற்றுக்கொள்வோம். அவரை துதிப்போம். தேவன் நல்லவர். அவரை துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மின்சாரம் போன்ற பிரசன்னம் உடலை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மின்சாரம் போன்ற ஒரு அலைகள் உங்களை கடந்து வருகிறது, உங்களை கடந்து வருகிறது, உங்களை கடந்து வருகிறது, உங்களை கடந்து வருகிறது. தெய்வ பக்தி உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். இந்த கூட்டத்தில் கூட தெய்வ பக்தி உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். தெய்வ பக்தி உள்ளவர்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ராஜா,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே,
ஸ்தோத்திரம் தகப்பனே,
ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
தேவனுக்கு உங்கள் குடும்பத்தோடு பயந்து நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாவங்களை விட்டுவிட்ட ஒரு வாழ்க்கை, நீதியான வாழ்க்கை, நேர்மையான ஒரு வாழ்க்கை, உத்தமமான ஒரு வாழ்க்கை, அது ஆசீர்வாதத்தின் வாழ்க்கை, மகிமையின் வாழ்க்கை, பரலோகத்தை காணும் ஒரு வாழ்க்கை, அபிஷேகம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதத்தின் ஒரு வாழ்க்கை, வெற்றியின் வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை,
நன்றி ஆண்டவரே,
வாழ்க்கை சமாதான வாழ்க்கை,
நன்றி ஆண்டவரே.
இயேசுவின் நாமத்தில்,
ஆமென்.
இயேசுவின் நாமத்தில்,
ஆமென்.
இயேசுவின் நாமத்தில் தான தர்மங்களை செய்யுங்கள். கொடுங்கள், கொடுக்கப்படும். கொடுங்கள், கொடுக்கப்படும். அது திரும்பவும் கொடுக்கப்படும். வடியோடு கொடுக்கப்படும். பல மடங்கு கொடுக்கப்படும். கொடுங்கள், இயேசுவின் நாமத்தில் அது கொடுக்கப்படும். எப்பொழுதும் ஜெபியுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள். உங்களுடைய வாழ்க்கை உண்மையா இருக்கட்டும், அதுவே ஜெபம். நேர்மையாய் மாறட்டும், அதுவே ஜெபம். அன்பா இருக்கட்டும், அதுவே ஜெபம். உங்களுடைய வாழ்க்கை நீதியா இருக்கட்டும், அதுவே ஜெபம். அதுவே ஜெபம், அதுவே ஜெபம், அதுவே ஜெபம். உத்தமமே ஜெபம், உண்மையே ஜெபம். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதே ஜெபம், துதிப்பதே ஜெபம். எல்லாரும் போற்றுவோம், எல்லாரும் போற்றுவோம். ஆண்டவருடைய பிரசன்னம் இந்த அரங்கு முழுவதும் அசைவாடி கொண்டிருக்கிறது, அசைவாடி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு உடல்களை அவர் தொட வேண்டும். ஒப்பு கொடுப்போம் நம்மை. ஒவ்வொரு உடல்களை அவர் தொடுகிறார், ஒவ்வொரு உடல்களை தொடுகிறார், உடல் உறுப்புகளை அவர் தொடுகிறார், இதயத்தை அவர் தொடுகிறார், இதயத்தை தொடுகிறார். பலவீனமான உடல் உறுப்பை இயேசு தொடுகிறார் இந்த கூட்டத்தில். தேவனே, நாங்கள் அல்ல, நீதான். நீங்களால் அல்ல, உம்மாலே ஆகும்.
நன்றி.
ஆவியினால் ஆகும், ஆற்றலால் அல்ல, ஆவியினால் ஆகும். மனிதர்களால் அல்ல, உம்மாலே ஆகும். ஒவ்வொரு குழந்தைகளை தொடும்.
நன்றி.
வாலிபு தம்பி தங்கைகளை தொடும்.
தொடமாண்டவர்.
பிள்ளைகளை தொடும்.
தொடமாண்டவர்.
மக்களை தொடும்.
தொடமாண்டவர்.
குடும்பங்களை தொடும்.
தொடமாண்டவர்.
உடைந்து போன குடும்பங்களை தொடும்.
அல்லேலூயா.
அப்பா, சிதறி போன குடும்பங்களை தொடும்.
ஆமென், ஆமென்.
வாழ தெரியாமல் வாழ்ந்த குடும்பங்களை தொடும்.
தொடமாண்டவர். நன்றி
ஆண்டவரே. குடும்ப பிரச்சனைகளை மாற்றும், குடும்ப சோதனைகளை மாற்றும், குழப்பங்களை அகற்றும்.
ஆமென்.
இருக்கிற பிசாசுகளை பெருத்துகிறோம்
இயேசுவே.
நன்றி ஆண்டவரே.
நன்றி.
கண்ணீரை ஆனந்தமாக மாற்றுகிறேன்.
நன்றி.
துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறேன்.
ஆமென்.
நோய்களை சுகமாக மாற்றுகிறேன் இயேசுவே. ஹல்லேலூயா. இருட்டை வெளிச்சமாக மாற்றுகிறேன். ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன்.
ஆமென்.
குழப்பத்தை சந்தோஷமாக மாற்றுகிறேன்.
ஹல்லேலூயா.
இயேசுவின் நாமத்தினால்.
நன்றி. நன்றி.
இயேசுவின் நாமத்தினால்.
நன்றி. நன்றி.
இயேசுவின் நாமத்தினால். இயேசுவின் நாமத்தினால்.
நன்றி. நன்றி.
ஒவ்வொரு குடும்பத்தை உயர்த்தும்.
நன்றி. நன்றி.
பிள்ளைகளை உயர்த்தும்.
நன்றி.
திருமண வாழ்க்கை
தாத்திரம் ஸ்தோத்திரம்.
தடைப்பட்ட திருமண வாழ்க்கை தாரும்,
ஆமே
தடைப்பட்ட கர்ப்பத்தை திறந்தரும்,
ஆமே
தடைப்பட்ட வேலையை தாரும்,
நல்ல
வேலையை தாரும், நல்ல வீட்டை தாரும், நல்ல உயர்ந்த வழிகளை தாரும், ஊழியத்தை உமது பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவர், உயர்த்தும் உமது பிள்ளைகளை, உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில்,
ஆமே
உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில்,
ஆமே
உயர்த்தும் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்
நன்றி நன்றி நன்றி,
ஆமே
ஆமே.
அல்லேலூயா
அல்லேலூயா.
அன்பின் பரலோக பிதாவே, என் நாமத்தில் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள் என்று வாக்களித்த எங்கள் அன்பின் தெய்வமே, பரம்பொருளே, ஆதியும் அந்தமும் ஆனவரே, எங்கள் வாழ்க்கையின் முடிவானவரே, எங்கள் எதிர்காலமே, எங்கள் செல்வமே, எங்கள் பொக்கிஷமே, எங்கள் கேடகமே, எங்கள் வரங்களே, எங்கள் வல்லமையே, எங்கள் ஜீவனே, எங்கள் உயிர் மூச்சு ஆனவரே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த பாதத்திலே எல்லா குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆசீர்வதியும் மகிமைப்படுத்தும், உயர்த்தும், 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 உமது பிள்ளைகளை தெரிந்து கொள்ளும் இந்த கூட்டத்தில்
அல்லேலூயா
தெரிந்து கொள்வீராக.
ஆமென்.
இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை கட்டி தேவனை
சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, என் இயேசு எனக்குள் வந்ததால், என் இயேசு எனக்குள் வந்ததால், சந்தோஷமே சமாதானமே, சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, என் இயேசு எனக்குள் வந்ததால், என் இயேசு எனக்குள் வந்ததால், சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, சந்தோஷமே சமாதானமே, என் இயேசு எனக்குள் வந்ததால், என் இயேசு எனக்குள் வந்ததால்.
அல்லேலூயா ஆமென்.